الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد سورة الماعون நாலாவது ஆயத்தை நாங்க சென்ற வாரம் மூன்றாவது நாலாவது ஆயத்தும் ஐந்தாவது ஆயத்தையும் ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்ற ரெண்டு ஆயத்துகளையும் விளக்கத்தை கொடுத்துக்கொண்டோம். சூரத்துல் மாவுனுடைய இரண்டாவது பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுபவர்களை பற்றி பேசியிருக்கிறான். தொழுபவர்களை வயல் என்ற வார்த்தையை கொண்டு அவர்களை வயல் என்றால் வேதனை அல்லது அழிவு ரெண்டு அர்த்தங்களும் அதுக்கு இருக்குது. தொழுபவர்களுக்கு தண்டனை வேதனை அழிவு நஷ்டம் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன பண்புகள் இந்த இடத்தில் இருக்குது என்று சொல்லி வைத்தார். அதுதான் சென்ற வாரம் அல்லதீனஹும் அன்சலாத்திஹிம் சாஹூன் என்று நாங்கள் படித்தோம். இதற்கு முன்னுக்கு உள்ள மூன்றாவது ஆயத்தில் வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன் மிஸ்கீனுக்கு உணவு கொடுப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை என்பதிலேயும் நாங்கள் நிறைய விளக்கங்களை புரிந்து கொண்டோம். மிஸ்கீனுக்கு உணவளித்தலை பற்றியும் மிஸ்கீனுக்கு உணவளித்ததற்கு தூண்டுதல் இரண்டையும் வெவ்வேறாக பிரித்தும் சென்ற வாரம் படித்தோம். மிஸ்கீனுக்கு உணவளித்தல் மிஸ்கீனுக்கு உணவளிக்க தூண்டுதல். அதுக்கு பிறகுதான் மூணாவது நாலாவது ஆயத்துக்கும் ஐந்தாவது ஆயத்துக்கும் வந்தோம். இது ஐந்தாவது வசனம். அல்லதீனஹும் அந்த தொழுகையாளிகள் அல்லாஹ் சபித்த அல்லது அல்லாஹ் தஆலா கேடு என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை இருக்கு என்று சொன்ன தொழுகையாளிகளில் முதலாவது உள்ள பண்பு தமது தொழுகையை விட்டும் அவர்கள் மறந்து இருக்கிறார்கள். தமது தொழுகையை விட்டும் அவர்கள் மறந்து இருக்கிறார்கள். இந்த தொழுகையை விட்டும் மறந்திருத்தல் என்பதை நாங்கள் சென்ற வாரம் மூன்று விளக்கங்களுக்கு இருப்பதாக சொன்னோம். ஒன்று, தொழுகையை அறவே தொழாது இருத்தல். இரண்டாவது, தொழுகையை ஃபரோபான தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழாமல் வேறு நேரத்தில் தொழுதல். மூன்றாவது, ஃபரோபான தொழுகையை அதனுடைய நேரத்தில் இறுதி பகுதியில் தொழுதல் என்று விளக்கம் படித்தோம். சொல்ல போனால் ஐந்து விளக்கங்கள் இதுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மூன்று விளக்கங்களுக்கும் அப்பால் இன்னும் இரண்டு விளக்கங்களும் இருக்குது. நாலாவது விளக்கம், தொழுகையை அதற்குரிய ஃபர்புகள் ஷருத்துகள் சுன்னத்துகளை பேணி தொழாமல் இருத்தலும் அடங்கும். அவர்கள் தமது தொழுகையை விட்டும் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்றால் தமது தொழுகையில் என்னென்ன ஃபர்பானவை ஷருத்துகள் என்னென்ன சுன்னத்துகள் என்னென்ன என்பதையெல்லாம் அவர்கள் பேணாமல் தொழுகிறார்கள். எப்படியோ கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வது போல இந்த விளக்கமும் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்கள் என்றால் தமது தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள், ஆனால் அவற்றின் பருப்புகள் ஷரத்துகள் சுன்னத்துகளை எல்லாம் அவது கவனத்தில் கொள்வது இல்லை. அப்படியான தொழுகையாளிகளும் இந்த இடத்தில் உள்ளடங்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஐந்தாவது விளக்கம் ஒன்றும் சொல்லப்பட்டுள்ளது. தொழுகையில் கவனம் இல்லாமல் ஓதக்கூடியவற்றின் அர்த்தங்களை கவனத்தில் எடுக்காமல் இதய சிந்தனைய தொழுகையில் லைக்க வைக்காமல் அவர்களுடைய யோசனை சிந்தனையெல்லாம் வேறெங்கேயும் இருக்கும் நிலையில் தொழுபவர்களும் தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் அதில் இல்லை, அவர்களுடைய எண்ணம் வேறெங்கேயும் இருக்குது. இப்படி ஐந்து வகையான விளக்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. சென்ற வாரம் நான் மூன்று என்று சொன்னேன், அதை பார்த்த இன்னும் ரெண்டு கூடுதலா இருக்கு. அப்போ மூன்று ஐந்து. ஒன்று, தொழுகையை அறவே விட்டு விடுபவர்கள். இரண்டாவது தொழுகிறார்கள், ஆனால் உரிய நேரத்துக்கு பரவான தொழுகைகளை தொழுவது கிடையாது. மூன்றாவது தொழுகிறார்கள், பரவான தொழுகையை அதன் இறுதி நேரத்தில் தொழுகிறார்கள். நாலாவது அவர்கள் தொழுகிறார்கள், தொழுகையினுடைய பரபு ஷரத்து சுன்னத்துகளை அனுசரிக்காமல் தொழுகிறார்கள். ஐந்தாவது தொழுகிறார்கள், தொழுகையில் அவர்களின் எண்ணம் கவனம் சிந்தனை இல்லாமல் தொழுகிறார்கள். ஐந்து வகையானவர்களுக்கும் இந்த அல்லாஹு தஆலாவுடைய எச்சரிக்கை இருக்குது என்பதை இமாம்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹால இந்த ஐந்திலிருந்தும் எல்லோரையும் பாதுகாப்பானார். ஆகவே இந்த இடத்துல சென்ற வாரம் நாங்கள் ஒரு பகுதியை முடித்தோம், அறவை தொழாமல் இருப்பது. அதில் ஒரு கேள்வி இருந்துச்சு, அப்படி என்றால் அல்லாஹ் தொழுகையாளிகள் என்று சொல்லியிருக்கிறானே, தொழுகிறவர்கள் அவர்களின் தொழுகையிலிருந்து கவனீனமாக அவர்களின் தொழுகையை விட்டும் மறந்து இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அறவை தொழாதவர்கள் இந்த இடத்தில் அடங்குவார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டோம். நாங்கள் அடங்குவாங்க எப்படி என்று கேட்டால், இவர்கள் அறவையை தொழுவது இல்லை என்பது இல்லை, இருந்திருந்து என்ன செஞ்சு கொள்வாங்க, தொழுது கொள்வாங்க. மாதத்துக்கு ஒருக்கா, வருடத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, இப்படி தொழக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க, தொழுகி விடுபவர்கள் தான் அடங்குவாங்க. எனவே அல்லாஹ் தஆலா அவனின் தொழுபவனாக என்ன செய்யறான் கணக்கெடுத்து இருக்கலாம், இருந்திருந்து கொள்ளக்கூடியவர்கள் கணக்கெடுத்து இருக்கலாம். இரண்டாவது தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டும் பிற்படுத்தி தொழுகிறது, அதனுடைய விளக்கத்தையும் சென்ற வாரம் பார்த்தோம். மூன்றாவது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் இறுதி பகுதியில் தொழுது, அதுவும் கூடாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹிப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமலில் எது மிகச்சிறந்தது என்று கேட்டேன், அமலில் எது மிகச்சிறந்தது என்று கேட்டேன், தொழுகை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று சொன்னார்கள். தொழுகை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று சொல்லி வைத்தார்கள். பிறகு எது என்று கேட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது என்று சொன்னார்கள். அவனோட கேள்வி முதலாவது என்ன, அமலின் சிறந்தது மிகச்சிறந்தது என்பது எது என்று கேட்டேன், தொழுகையை அதன் ஆரம்ப வேளையில் தொழுவது என்றார்கள். அப்ப தொழுகை ஒவ்வொரு பரவான தொழுகைக்கும் ஆரம்ப நேரமும் இறுதி நேரமும் இருக்குது, அதிலும் இறுதி நேரம் வரைக்கும் பிற்படுத்துவது கூடாது, ஆரம்ப நேரத்திலேயே அதை செய்து கொள்வது சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. இறுதி நேரம் வரைக்கும் பிற்படுத்தினால் கடைசி நேரத்தில் நாங்கள் சென்ற வாரம் இந்த விளக்கத்தை பார்த்தோம், அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அவசர அவசரமாக உதவி செஞ்சுட்டு சில நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்றையும் அடக்கி கொண்டு என்ன நேரம் போகும்போது உரிய நேரத்தில் தொழுது முடிக்கணும் என்று இப்படி போய் தொழும் போது உள்ளச்சம் அமைதி மனம் அதில் இருக்கிறது ஒன்றும் இருக்காது. எனவே தான் தொழுகை அதற்குரிய தாராளமான நேரம் இருக்கும் போதே தொழுது கொள்ளும்படி சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சிறந்த அமல் எது, அமலில் மிகச்சிறந்தது தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது. பிறகு எது என்று கேட்டேன், அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வது என்றார்கள். பிறகு எது என்று கேட்டேன், பெற்றோர்களுடன் நன்முறையில் நடந்து கொள்வது என்றார்கள். பெற்றோர்களுடன் நன்முறையில் நடந்து கொள்வது என்றார்கள். முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் முஸ்தத்ரக்கில் இருக்குது. முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்க என்றால், அவர்கள் தொழுகைய தொழ வேண்டும் என்று தொழுபவர்கள் அல்ல. அவர்களுடைய வேலை என்னென்றால், ஏதோ அடுத்தவர்கள் பார்த்தால் நான் தொழுவதில்லை என்ற எண்ணம் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி சோம்பேறித்தனமாக தொழுகையை அதனுடைய இறுதி நேரம் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்துட்டு தொழுவது முனாஃபிக்குகளுடைய தொழுகை. அவருடைய பண்பு அதுதான், பழக்கம் அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை அதனுடைய இறுதி நேரம் வரைக்கும் காத்திருந்து தொழுவதை அந்த தொழுகை முனாஃபிக்கின் தொழுகை என்று சொல்லி வைத்தார்கள். எங்களிடத்திலும் அந்த பழக்கம் இருக்குது. கடைசி நேரம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது, அரமணி ஆலம் 15-20 நிமிஷம் இருக்கும் நேரம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி தொழுவது முனாஃபிக்கின் தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஒரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, நாங்கள் மிச்ச எச்சரிக்கையை அறிவிக்கணும், இதுல நேரம் இருக்கிறது தானே என்பது ஏதோ ஆத்திரம் சமயத்தில் செய்து கொள்ற விஷயம், ஆனால் தொடர்ந்து இதனை வழக்கமாக செய்து வருவது அது கூடாது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அது நயவஞ்சகனின் தொழுகை, அது நயவஞ்சகனின் தொழுகை, அது நயவஞ்சகனின் தொழுகை என்று சொன்னார்கள். மூணு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, ஏனென்றால் நான் சொல்ல போவதின் மீது நீங்க என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். இதை போல சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவன் முக்மின் அல்ல, அல்லாஹ் மீது ஆணையாக அவன் முக்மின் அல்ல, அல்லாஹ் மீது ஆணையாக முக்மின் அல்ல. கேட்கப்படுது, யார் ரசூலுல்லாஹ், யார், ஏன் இப்படி மூணு தடவை சொன்னாங்க என்றால், கேட்பவர்களிடம் அது பற்றிய முக்கியத்துவத்தை, நான் சொல்ல போற விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக. அது போலத்தான் இதுவும், அது முனாஃபிக்கின் தொழுகை, அது முனாஃபிக்கின் தொழுகை, அது முனாஃபிக்கின் தொழுகை என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, அவன் சூரியனை அவதானித்துக் கொண்டு இருக்கிறான், அவதானித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறான், அவன் சூரியனை அவதானித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான், அவன் வேலையை பார்த்துக்கின்றது அப்படித்தான் செய்யறது. சயமாயித்தான் இன்னும் 1 மணிக்கான இருக்குது, இன்னும் 50 நிமிஷம் இருக்குது, இன்னும் 40 நிமிஷம் இருக்குது, இப்படி சூரியனை அவதானித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறான். சூரியன் சைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையில் ஆகிவிட்டதும் அவன் எழுந்து 4 தடவைகள் கொட்டுகிறான். இடத்துல கொட்டுறது என்றது பறவை, இந்த கோழி மாதிரி பறவைகள் உணவை கொத்தி கொத்தி எடுக்குமே, அவசர அவசரமா போயிட்டு. இது எந்த தொழுகையை குறிக்கும், அசல் தொழுகை என்ற சூரியன் உதிப்பதும் ரெண்டு சேத்தானின் இரு கொம்புகளுக்கு இடையில மறைவதும் சேத்தானின் ரெண்டு கொம்புகளுக்கு இடையில். அப்ப சூரியன் சேத்தானின் இரு கொம்புகளுக்கு இடையில் ஆனதும் என்றால் அது மறைய போகுது, ஆனதும் எழுந்து போய் 4 தடவைகள் கொத்துகிறான். தக்வீர கட்டியாச்சு, இந்த பறவை கொத்தி கொத்தி எடுக்கிற மாதிரி, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பறவைக்கு உதாரணமாக சொன்னாங்க, பறவை கொத்தி எடுக்கிறது போல 4 தடவைகள் கொத்துகிறான். அதில் அல்லாஹுவை கொஞ்சமாகவே நினைக்கிறான், ஞாபகம் செய்கிறான், அவன் அல்லாஹுவை அதில் கொஞ்சமாகவே நினைக்கிறான், ஞாபகம் செய்கிறான். அதுல அல்லாஹுடைய சிந்தனை இருக்காது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிசா 142வது ஆயத்துல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, இந்த வேலை செய்யறது யாரு, இது அசுர் தொழுகை மட்டுமில்ல, உதாரணத்துக்கு நபி அவர்கள் சொன்னது சுபுஹும் தான், புஹுரும் தான், அசுரும் தான், மக்ரிபும் தான், இஷாவும் தான், இந்த அந்தாண்டு கடைசி வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து அவசரமா போய் தொழுது முடிக்கிறது. இது முனாஃபிக்கின் தொழுகை என்றால் முனாஃபிக்கு தான் இப்படி தொழுகிறது. இந்த வேலையை செய்யறது யாரு, முனாஃபிக். நீங்க அதை செய்வீங்கன்னு சொன்ன யாருக்கு ஒத்த வேலையை செய்யறீங்க, முனாஃபிக்கினுடைய ஒத்த வேலையை செய்யறீங்க. இதை உறுதிப்படுத்துமாள் போல் தான் அல்லாஹ் தஆலாவுடைய சூரத்து நிசா 142வது ஆயத், நிச்சயமாக முனாஃபிக்குகள் அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்கள். ஆனா உண்மையிலே அல்லாஹுவை ஏமாற்றுவது என்ற வார்த்தையின் அர்த்தம் அவர்களுடைய மக்களுடைய எண்ணத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹுவே ஏமாற்றுகிறார். அல்லாஹுவை ஏமாற்றுவது சாத்தியமற்ற ஒரு விஷயம், அவர்களுடைய எண்ணத்தில் எப்படி இருக்குது அல்லாஹுவை ஏமாற்றுவது. அல்லாஹ் அப்படி சொன்ன, நிச்சயமாக முனாஃபிக்குகள் யுகாதிஉன் அல்லாஹ வஹுவ காதிஉஹும், அவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்கள், அல்லாஹுமோ அவர்களை ஏமாற்றுபவனாக இருக்கிறார். அதாவது அல்லாஹ் யாரையும் ஏமாற்றுவது இல்லை, இந்த இடத்துல அவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த கூலியே செய்யறான், கொடுக்கிறான் என்று அர்த்தம் தான். அவர்கள் அல்லாஹுவை மறந்தார்கள், அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான் என்று இன்னொரு இடத்துல சொல்வது போல நஸ்ஸுல்லாஹ ஃபனஸியஹும், அல்லாஹ் அவர்களை அவர்கள் அல்லாஹுவை மறந்தார்கள், அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான். அல்லாஹுக்கு மறது என்று ஒன்று இல்லை, அவர்கள் அல்லாஹுவை நினைக்க தவறினார்கள், அல்லாஹும் அவர்களை பத்தி என்ன செய்யல கணக்கெடுக்கிறது இல்லை, இந்த அர்த்தம் தான். இவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்கள் நயவஞ்சகர்கள், அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுபவனாக இருக்கிறார் என்றால் அவர்களுடைய ஏமாற்றுதலுக்கு ஏற்றாற் போல் அவர்கள் ஏமாறும் வகையில் என்ன செய்வான் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பார். அவர்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அந்த முனாஃபிக்குகள் தொழுகைக்கு நின்றால், தொழுகைக்கு நின்றால் காமு குசாலா சோம்பேறிகளாக நிற்பார்கள், சோம்பேறிகளாக நிற்பார்கள், யுரா ஊனன்னார் மனிதர்களுக்கு காட்டிக்கொண்டிருப்பார்கள். அப்ப அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும், முனாஃபிக்குகளுடைய தொழுகை சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். இந்த சுரங்கி கடத்த நேரம் வரைக்கும் பார்த்து பார்த்து இருப்பவன் என்ன செய்யறது, அவன் வேலையெல்லாம் முடிச்சு ஆறுதலா எல்லாம் முடிச்சுட்டு போன தொழுகையில் அவன் சோம்பேறியாகத்தான் இருப்பான். அப்படி கடைசி நேரத்தில் போய் தொழுற முனாஃபிக் எதற்காக தொழுகிறான், அடுத்தவர்கள் என்னை முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும் என்றதுக்காக வேண்டிதான் தொழுகிறான். மனிதர்களுக்கு காட்டுகிறார்கள், வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீல, அந்த முனாஃபிக்குகள் அல்லாஹுவை கொஞ்சமாகத்தான் நினைக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ்லயே வந்துச்சே, நான்கு தலைவைகள் கொட்டுகிறான் அல்லாஹுவை அவற்று அதில் கொஞ்சமாகவே நினைக்கிறான் என்று வந்தது. அதுதான் அல்லாஹுங்கிற ஆயத்தில் சொல்றான், அவர்கள் அல்லாஹுவை கொஞ்சமாக நினைக்கிறார்கள் என்று, அல்லாஹுவை அவர்கள் கொஞ்சமாகவே நினைக்கிறார்கள். சூரத்து நிசா 142 வசனம். ஆகவே இதன்படி அல்லாஹு தஆலாவுடைய சர்வாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தொழுகைகள்ல உரிய நேரத்துக்கு தொழுவது, அதிலும் குறிப்பாக அந்த தொழுகையை அதனுடைய நேரத்தின் ஆரம்பத்தில் தொழுது விடுவது, இறுதி நேரம் வரைக்கும் பிற்படுத்தாமல் இருப்பது, இது ஒரு உண்மையான முஃமின் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய முஃமினுடைய பண்பாக இருக்கும். அல்லாஹுத்தால அந்த இடத்துல எச்சரிக்கை செய்வதும் கடிந்து கொள்வதும் உரிய நேரத்துக்கு ஆரம்ப நேரத்தில் தொழாமல் உரிய நேரத்தின் இறுதி பகுதியில் வந்து சொல்வதை உள்ளடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது 4வது விளக்கம், தொழுகையை அதன் பருவுகள் ஷரத்துகள் சுன்னத்துகளை பேணாமல் அனுசரிக்காமல் எப்படியோ கடமையை நிறைவேற்றி முடிப்போம் என்று சொல்பவர்களும் தொழுகையை விட்டும் மறந்து இருப்பவர்கள். கடமை நேரம் வந்துட்டு போய் தொழுது முடிச்சிடுவோம், அவசர அவசரமா எப்படியோ தொழுது முடிக்கிறது. தொழுகையினுடைய பருவுகள் ஷரத்துகள் சுன்னத்தெல்லாம் நாங்கள் 3 வருடங்களுக்கு முன்னால நிரப்பமா படிச்சு முடிச்சிட்டோம். ஆகவே தொழும் போது தொழுகையின் ஷரத்துகள் பருவுகள் சுன்னத்துகளை பேணி நாங்கள் தொழும் போதுதான் தொழுகையில் நமது கவனம் இருக்குது, இல்லென்றால் தொழுகையை விட்டும் நாங்கள் மறந்த நிலையில் தொழுது கொண்டு இருக்கிறோம். 5வது, தொழுகையில் நம்முடைய சிந்தனை தொழுகைக்குள் அதிலும் நாம் என்ன ஓதுகிறோம் என்பதில் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு கவனத்தில் இருப்போம் என்றால் அது எதனை கொண்டு வரும், இந்த ஆயத்துக்கு கீழே உள்ள எச்சரிக்கையை எங்களுக்கும் கொண்டு வரும். தொழுகையை விட்டும் மறந்து இருக்கிறோம், நாம் தொழுகிறோம், தொழுகையில் இல்லை, தொழுகையை விட்டும் மறந்து இருக்கிறோம். சூரத்தில் பார்த்தா அது ஓதுபடும், ஆனால் எங்களுடைய பழக்கத்தில் உள்ள ஓதுதல் அதுக்காக வேண்டிதான் நாங்கள் இந்த சிறிய சூறாக்களை அதனுடைய மொத்த அர்த்தங்களை, ஒரு சூறாவின் மொத்த அர்த்தம் இதைத்தான் சொல்லுது என்பதை நாங்கள் படிக்க ஆரம்பித்து செஞ்சு கொண்டிருக்கிறோம், தொழுகையில் எங்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி. ஆகவே தொழுகையில் எங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த ஆயத்தின் எச்சரிக்கைக்குள் நாமும் அடங்கி போவோம். அல்லாஹ்வுடைய எல்லாரையும் பாதுகாப்பானா. இது மிக முக்கியமான 5 விளக்கங்கள். தொழுகைய பவையிலுள்ள முசல்லீம், தொழுபவர்களுக்கு அழிவு தண்டனை நட்டம், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த தொழுகையாளிகள் தமது தொழுகையை விட்டும் மறந்து இருக்கிறார்கள், அந்த தொழுகையாளிகள் தமது தொழுகையை விட்டும் மறந்து இருக்கிறார்களே, அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு நஷ்டம் அழிவு எல்லாம் இருக்கிறது, தண்டனை. இது முதலாவது பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். இரண்டாவது பண்பாக அல்லதீன அவர்கள், அல்லதீனஹும் யுராஊன் அவர்கள் காண்பிக்கிறார்கள். அத்தகைய தொழுகையாளர்கள், முதலாவது பண்பு அவர்கள் தமது தொழுகையை விட்டு மறந்திருக்கிறார்கள், இரண்டாவது பண்பு அவர்கள் காண்பிக்கிறார்கள். காண்பித்தல் என்றால் தொழுகை ஒரு இபாதத், இபாதத்துகள் யாவும் அல்லாஹ்வுக்காக வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்ற தூய எண்ணத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தாகிய தொழுகையை யார் யாரோ பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் யாருக்கோ காட்டிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இஹ்லாஸ் மன தூய்மை இதய சுத்தி இல்லாமல் போய் காட்டுதல், பிறருக்கு காட்டுதல் என்பது தன்னை பற்றி ஒரு வணக்கசாலி, பெரும் தொழுகையாளி, பக்தி சிரத்தையோடு தொழுபவர், உரிய நேரத்துக்கே பள்ளிக்கு வந்துடுவார், சுண்ணத்தான தொழுகைகளோ தவறவிட மாட்டார் என்பது போன்ற நட்பெயர் அல்லது நட்புகள் முகஸ்துதி தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தொழுகையாளிகள் சில பேர் காட்டிக்கொண்டு தொழுகிறார்கள். இடத்துல யுராஊன் அவர்கள் காட்டுகிறார்கள் என்றால் இதுதான் விளக்கம். இது இஹ்லாஸுக்கு மாற்றமானது, இஹ்லாஸுக்கு மாற்றமானது. அவர்கள் காட்டுகிறார்களே அத்தகைய தொழுகையாளிகள், அவர்கள் காட்டுகிறார்களே அத்தகைய தொழுகையாளிகள். இரண்டாவது பண்பு இந்த தொழுகையாளிகள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்குள்ள வந்த தொழுகையாளிகளில் இரண்டாவது பண்பு அவர்கள் காட்டுகிறார்களே அத்தகைய தொழுகையாளிகள். மேல 142 ஆயத்துண்டு முனாஃபிக்குகளை பற்றி, அவர்கள் தொழுகைக்கு நின்றால் அதாவது தயாரானால் அல்லாஹ் மூட சொன்னான், அவர்கள் சோம்பேறிகளாக வருவார்கள் விறுவிறுப்போட. அல்லாஹாலாவ நாங்க சந்திக்க போறோம் என்றால் தொழுபவன் அல்லாஹோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படித்தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, தொழுபவன் அல்லாஹோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹோடு பேசக்கூடிய வேலையை நான் செய்ய போறேனே என்ற ஆசையோடும் சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு போகாமல் ஏதோ வேண்டா வெறுப்போடு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது நான் தொழாவிட்டால் மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தோடு முனாஃபிக் தொழுவதற்கு வருவான். முதல் பண்பு யுராஊனன்னால் அல்லாஹ் அந்த ஆயத்தில் இரண்டாவது சொன்னால் அவர்கள் மனிதர்களுக்கு காண்பித்தவர்களாக வருவார்கள். அப்ப அவங்க சொல்லுவது மக்களுக்கு காண்பிப்பதற்காக. மூன்றாவது அல்லாஹ் சொன்னால் வலா யஸ்குரூன் அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹுவை கொஞ்சமாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள் முனாஃபிக்குகள். இதில் இந்த தொழுகையில் வரும்போது இரண்டாவது அவர்களுடைய தொழுகையில் உள்ள பலகீனம் மனிதர்களுக்கு காட்டுவது. இந்த ஆயத்திலும் அல்லாஹாலா சொல்வது அதுதான். எனவே சூரத்துன் நிசா 142 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவது, இந்த இடத்தில் அல்லாஹ் அல்லதீனஹும் யுராஊன் என்று சொல்வதும் இரண்டும் ஒன்றுதான். எனவே இது முனாஃபிக்கை குறிக்கும், இது முனாஃபிக் அல்லது முனாஃபிக்கின் பண்பு உள்ளவர்களுக்கு இது பொருத்தம். அடுத்தவர்களுக்கு காட்டுவது முனாஃபிக்கின் வேலை, ரியா என்று சொல்வோம். இஹ்லாஸுக்கு மாற்றமானது தான் ரியா. ரியா என்றால் காட்டுதல், முகஸ்துதியின் புகழ் காட்டுவதன் நோக்கம் முகஸ்துதியை பெறுவதாகும். முகஸ்துதி என்றால் புகழ், ஒருவரின் நன்மைகளை பற்றி, ஒருவருடைய நற்செயல்களை பற்றி, ஒருவரின் நல்லவற்றை பற்றி புகழ்ந்து சொல்லுவதற்கு பெயர் முகஸ்துதி, நற்புகழ்ச்சி. முகஸ்துதி பெறுவதற்காக வேண்டி காட்டுவதற்கு பெயர் ரியா. யுராஊன் என்றால் அவர்கள் காட்டுகிறார்கள் என்றால் ரியா செய்கிறார்கள், காட்டுகிறார்கள். எனவே இஹ்லாஸ் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற கலப்பற்ற தூய எண்ணம், அதற்கு எதிர்மறையானது ரியா. ரியா என்றால் காட்டுதல், அதனுடைய நேரடி அர்த்தம் அதுதான் காட்டுதல். முகஸ்துதி மொழிபெயர்ப்பாங்க, முகஸ்துதி அல்ல. முகஸ்துதி என்பது புகழ்ச்சி. ரியா செய்வதன் நோக்கம் முகஸ்துதியாக இருக்கலாம், ரியா செய்வதற்கான அவருடைய எதிர்பார்ப்பும் முகஸ்துதியாக இருக்கலாம். முகஸ்துதி மொழிபெயர்க்கக்கூடாது, ரியா என்றால் காட்டுதல். அடுத்தவங்க என்ன பார்க்கணும், என்னை பற்றி புகழ்ந்து பேசணும், இவனை பார், அவருடைய இபாதத் என்ன, அவருடைய தொழுகை என்ன, பெரும் வணக்கசாலி, பெரும் தொழுகையாளி, நீண்ட நேரம் வேண்டு தொழுபவர், இப்படி மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசுவது சொல்லுவது. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான எச்சரிக்கை தந்திருக்கிறார். எப்படி உரிய நேரத்துக்கு அல்லது உரிய நேரத்திலும் இறுதி நேரத்தில் சொல்லுவது எல்லாம் அடங்கிடுச்ச முதலாவது பண்புல, இரண்டாவது உரிய நேரத்துக்கு தொழுகிறார், ஷரத்து பரப்புகளை பேணி தொழுகிறார், கவனத்தை ஓதுவதில் ஈடுபடுத்தி தொழுகிறார். ஆனால் அவருடைய எண்ணம் அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதல்ல. எனவே தான் அல்லாஹ் தஆலா அல்லதீனஹும் அன்சலாத்திஹிம் சாஹூன் நீங்க இல்லை என்றிருந்தாலும் அல்லதீனஹும் யுராவுனுக்கிலே நீங்க இருக்கக்கூடாது, தொழுகையிலிருந்து மறந்திருப்பவர்களில் நீங்க இல்லை, நினைவோடு இருந்து தொழுகிறீர்கள், ஆனால் அதுல இஹ்லாஸ் வேண்டும். உரிய நேரத்துக்கு நீங்க தொழவும் வேண்டும், உரிய முறைப்படி தொழவும் வேண்டும், அதே நேரத்தில் தொழுகையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை அதுக்கு முன்னரும் தான் பின்னரும் தான் இஹ்லாஸ் தொடர்ந்து இருக்க வேண்டும். இது அல்லாஹ் தஆலா வலியுறுத்தினார். இதே அர்த்தம் அவர்கள் காட்டுகிறார்களே அத்தகைய தொழுகையாளிகள். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகிறார்கள் என்றால் எதனை காட்டுகிறார்கள் என்ற கேள்வி இருக்குது. ஏற்கனவே ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு நட்டம் தண்டனை அல்லாஹ் சொல்லியிருப்பதனால் இதனுடைய செயற்படு பொருள் எதுவாகத்தான் இருக்கும், தொழுகையாகத்தான் இருக்கும். ஆனால் பொதுவாக ரியா அறவே கூடாது. பிறருக்காக வேண்டி எதனையும் காட்டி செய்வது அறவே கூடாது, தொழுகை மட்டுமல்ல எதுவும் கூடாது. ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் செயற்படு பொருளை சொல்லாவிட்டாலும் எதனைத்தான் குறிக்கும், தொழுகை. ஏனென்றால் தொழுபவர்களை பற்றித்தான் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல, எனவே தொழுகையைத்தான் குறிக்கும். ரியா என்பது ஒரு பொல்லாத நோய். எவரும் எதுவும் செய்வதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்தோடு செய்யும். ஒரு வேலையை செய்யும் போது எண்ணமும் முக்கியம், நோக்கமும் முக்கியம். ஒரு வேலையை செய்யும் போது ரெண்டு விஷயம் முக்கியம், ஒன்று எண்ணம், மற்றது நோக்கம். எண்ணம் என்பது நியத், நோக்கம் என்பது எதற்காக அதனை செய்கிறோமோ அது. ஒருவர் பாதையில், ஒரு கண் தெரியாதவர் அல்லது கண் தெரியும் இயலாதவர் பாதையை கடந்து கொள்ளணும், அவரை கையை பிடித்து பாதையின் ஒரு மரங்கிலிருந்து அடுத்த மரங்கிற்கு கொண்டு போய் விடுகிறோம் என்றால் செய்த இந்த செயலின் நோக்கம் அவரை பாதையின் ஒரு ஓரத்திலிருந்து மற்ற ஓரத்துக்கு கொண்டு போய் விடுவது, இது நோக்கம். என்ன நீய சரியா இருக்கும், யாருக்காக வேண்டி இதை செஞ்சேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தேன். எனவே நியத் என்பது வேற, கரப் நோக்கம் என்பது வேற. நியத் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும், நோக்கமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்பது அல்ல. நோக்கம் என்பது வேற, நோக்கம் என்பது செய்ய ஒரு வேலையை செய்வதன் மூலம் இறுதியாக அடையப்பெறக்கூடியது எதுவோ அதான் நோக்கம். நோக்கம் என்பது ஒரு வேலையை செய்வதனால் நாம் இறுதியாக அதனை அடைவோமே, அதுதான் நோக்கம், அடைவு என்றும் சொல்லுவோம். நோக்கம் அதுதான், எண்ணம் இஹ்லாஸோட சம்பந்தப்பட்டது, அதான் நாங்க பேசுறோம், சரிதானே. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்களில் செயல்கள் எண்ணங்களை கொண்டுதான், நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை கொண்டுதான். வஇன்னமா லிக்குல் இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதே இருக்கிறது. வஇன்னமா லிக்குல் இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னதும் ஒரு முக்கியமான சட்டம், அவர்களுடைய அமல்களில் மிகச்சிறந்த அமல் ஹிஜ்ரத் போனது, ஒரு முக்கியமான மிகச்சிறந்த அமல். இதுல சில மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவர்களுள் சில முஸ்லிம்கள் சஹாபிகளுக்கு வேறு வேறு எண்ணங்களும் வந்துச்சு. மக்காவில் இருந்த நிலையை விட மதீனாவில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வளம் பெறலாம் என்றும், மக்காவில் விட பெண்கள் ஏதாவது நல்ல பெண்கள் அங்கே என்ன செய்யலாம் மதீனாவில் முடித்துக் கொள்ளலாம் என்றும் ஒரு சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னாங்க, நாங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறது யாருக்காக நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காகவே நடக்க வேண்டும். அதுதான் சொன்னாங்க, அமல்கள் எல்லாம் அமல்கள் செயல்களை கொண்டு எண்ணங்களை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைத்தது இருக்கிறது. எவரின் ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் என்று இருக்குமோ அவரின் ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உரியதாகும். அல்லாஹ்வுக்காகவே இந்த ஹிஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும்படி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே நபி அவர்களுக்கு வழிபட்டு என்ன செய்யறோம், அதை செய்யறோம் என்ற நோக்கத்தோடு மாத்திரம் எவரின் ஹிஜ்ரத் இருக்குமோ அவரின் ஹிஜ்ரத் யாருக்காக இருக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்குமாக இருக்கும். எவரின் ஹிஜ்ரத் தான் அடையக்கூடிய உலகத்துக்காக இருக்குமோ அல்லது தான் மணந்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்காக இருக்குமோ அவர் எதற்கு ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்குரியதாகும் அவருடைய ஹிஜ்ரத். பெண்ணுக்கு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் என்று ஹிஜ்ரத் செஞ்சால் அந்த ஹிஜ்ரத் எதற்குரியது, பெண்ணுக்கான ஹிஜ்ரத். உலகத்தின் ஏதோ ஒரு தேவையை அடைய வேண்டும் என்று அவருடைய ஹிஜ்ரத் இருந்தால் ஹிஜ்ரத் போயிருப்பார், அது யாருக்குரிய ஹிஜ்ரத், அல்லாஹ்வுக்காக உள்ள ஹிஜ்ரத் அல்ல. அவர் தன்னுடைய தேவை ஒன்றை அடைவதற்காக வேண்டி செய்து கொண்ட ஹிஜ்ரத் ஆகும். சுனன் அபி தாவூதில் இருக்குது, ஸஹீஹ் புகாரில பல கிரந்தங்களில் உள்ள ஹதீஸ், ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செயல்களுக்கும் நியத்தை சொல்லிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினாஹுல வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா என்று சொல்லக்கூடிய ஆயத்தில், அவர்கள் தீனை மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கலப்பற்றதாக ஆக்கி இபாதத் செய்யும்படி, அல்லாஹ்வை இபாதத் செய்யும்படி பணிக்கப்பட்டுள்ளார்கள் மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். தீன் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற தூய எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய கட்டளையாகும். சூரத்துல் பையினா 5வது ஆயத். தொழுக மட்டுமல்ல, எல்லா இபாதத்துகளும் இருக்கு. இப்ப நாங்க ரியா என்றால் என்ன என்று பார்ப்போம். சட்ட ரீதியாக வரைவு இலக்கணம் இதுதான், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டிய ஒரு நல் அமலை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு நல் அமலை மனிதர்கள் அதனை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்தது. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு நல் அமலை, அது இபாதத்தா இருக்கலாம், நான் நல்ல அமல் என்றால் என்னென்று ஏற்கனவே விளக்கப்படுத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு நல் அமலை மனிதர்கள் அதனை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தல், சரிதான் இப்ப வரைவிலக்கணம், இதுதான் வரைவிலக்கணம். ரியா என்ற பதத்துக்குரிய வரைவிலக்கணம் இதுதான், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு நல் அமலை மனிதர்கள் அதனை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தல். இப்படி செய்வது தொழுகையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அப்படி செய்தால் இஹ்லாஸ் அடிபட்டு போகும், அந்த இடத்துல இடம் கொண்டிருப்பது ரியா. இஹ்லாஸுக்கு எதிர்மறையானது ரியா, அந்த இடத்துல இடம் கொண்டிருக்கும். நல்ல அமல் அல்லாதது பிரச்சனை இல்லை, நல்ல அமல் மட்டும்தான், அமல் மட்டும்தான், நல்ல அமல் மட்டும், சரிதானே. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய நல் அமல் ஒன்றை மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்து, இதுதான் இந்த இடத்துல ரியாவுக்குரிய வரைவிலக்கணம். அமல்கள் யாவும் இரண்டு வகை, அதுக்கு முன்னால ஏன் ரியா இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரியாத் இவ்வளவு கடிந்திருக்கிறார்கள். காரணம், அமல் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருந்தால் இரண்டு நிபந்தனைகள் பரிபூர்ணமாக இருக்கணும். இது நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒன்று இஹ்லாஸ், ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது இத்திபா. இத்திபான்னு சொன்னா அந்த அமலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அல்லது செய்யும்படி சொன்னார்களோ அந்த முறைப்படி செய்தல். நாங்கள் நல்ல அமலுக்குரிய வரை விளக்கம் அப்படித்தான் எழுதினோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்தோடு அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை ஒத்து அமையக்கூடிய தீன் துன்யா சார்ந்த ஒவ்வொரு செயலும் என்று எழுதணும். நாங்கள் நல்லாமலை பற்றி படிக்கும் போது அப்ப வரை விளக்கணத்தில் என்ன வருவது? நல்லாமலுக்கு முதலாவது அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூய எண்ணத்தோடு, இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை ஒத்து இருக்கக்கூடிய என்று படிக்கிறோம். எனவே நல் அமல், ஒரு அமல் நல் அமலாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, ஒரு நல்ல அமல் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சுருக்கமாக சொன்னார், ஒரு நல்ல அமல் அமல் உஸ்ஸாலே அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு, கபூல் செய்யப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள். ஒன்று இஹ்லாஸ், இதய சுத்தி, மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக வேண்டி, வேறு யாரும் அதில் கலப்படம் இல்லை. இரண்டாவது இத்திபா, நபி அவர்களை பின்பற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி செய்யும்படி சொன்னார்களோ அல்லது தான் செய்யும்படி காட்டினார்களோ அல்லது செய்தும் சொல்லியும் தந்தார்களோ அந்த முறைப்படி அதை செய்யணும். இஹ்லாஸ் இருக்குது, இத்திபா இல்லாவிட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை. இத்திபா இருக்குது, இஹ்லாஸ் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. இரண்டும் ஒரு வண்டியும் ரெண்டு சக்கரங்கள் மாதிரி. அல்லாஹ் ஒரு நல் அமலை அங்கீகரிப்பதற்கு இரண்டு நிபந்தனைகள், ஒன்று இஹ்லாஸ், மற்றது இத்திபா. ரியாவினால் முதல் நிபந்தனை அடிபட்டு போகுது. என்ன நிபந்தனை? இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அது இல்லாமல் போகுது. எனவே ரியா ஏற்படுத்தக்கூடிய பேராபத்து அமல் அழிந்து போவதாகும். மலை போன்று அமல்களை குவித்தும் அல்லாஹ் தஆலா அதனை பூ பூன்றுவான். ஏனென்றால் அது எதுவுமே அவனுக்காக செய்யப்பட்டதில்லை, அவன் கூலிகாரத்துக்கு. என்னுடைய ஒரு வேலையால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன், அல்லது அவனுக்கு தேவையான அளவு ஒரு முதலை போட்டு சம்பாதிச்சு அவன் எனக்கு தர வேண்டும். அவன் என்ன செய்யறான்? வேறு யாருக்கும் சம்பாதிச்சு குடிச்சு கொண்டு இருக்கிறான். நான் இதை இதை இப்படி இப்படி செய்து சொன்னால் அவன் வேறு யாரோ சொன்னது மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறான். அவன் நான் சொன்ன முறைப்படி செய்யவும் இல்லை, எனக்காக செய்யவும் இல்லை, அல்லது நான் சொன்ன முறைப்படி செய்யறான் இச்சிபா இருக்குது, ஆனா எனக்காக அவன் செய்யறான் இல்லை, யாருக்கோ சம்பாதிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை என் பார்த்துட்டு இது எனக்குள்ள ஒன்றும் இல்லை, அல்லது ஏதும் எனக்குள்ளது இருந்தா எடுத்துக்கொண்டு மற்றெல்லாம் நீங்க யாருக்காக செய்தீர்களோ அவர்கிட்ட போய் கூலிய கேட்டுக்கோங்க அனுப்பிடுவான். எனவே இஹ்லாஸ் இல்லாமல் ரியா அந்த இடத்துல அமரும் போது நாம் செய்யக்கூடிய அந்த அமல் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்புடைத்தாக மாட்டாது. அந்த அமலுக்காக நாம் செய்த பிரயத்தனம், செலவழித்த பணம், எடுத்துக்கொண்ட முயற்சி, காலம் எல்லாமே வீணாகவே போகும். எனவே தான் இஹ்லாஸ் விஷயத்தில் இஸ்லாம் மிகவும் கரிசனையோடு இருக்குது. எனவே அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள், ஒன்று இஹ்லாஸ், மற்றது இத்திபா. ரியாவினால் இஹ்லாஸ் அடிபட்டு போகிறது, அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறது. ஒரு அமல், அமல்கள் யாவும் இரண்டு வகை. நான் ஏற்கனவே ஆரம்பிச்சது விட்டது. அமல்கள் யாவும் இரண்டு வகை. ஒன்று அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய அமல், மற்றது அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படக்கூடிய அமல். ஒன்று அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய அமல், மற்றது அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படக்கூடிய அமல். நாங்கள் எந்த அமலுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய அமல்தாரிகளாக நாங்கள் இருக்கோம். அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படக்கூடிய அமல் ரெண்டு வகை. அமல் ரெண்டு வகை, ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடியது, மற்றது அல்லாஹ் அல்லாத பிறருக்கு செய்யப்படக்கூடியது. அது மனிதர்களுக்காக இருக்கலாம், மனிதர்களையும் தாய் தந்தையருக்கு செய்யறதா இருக்கலாம், பிள்ளைகளுக்காக செய்யறதா இருக்கலாம், பார்க்கணும் என்றதுக்காக வேண்டி பல ஆட்கள் நாங்கள் நாடுவோமே, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஆட்கள் நாடுவோம். ஆகவே அமல்கள் அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் செய்யப்படும் என்றால் அது அல்லாஹ்வுக்குரிய அமல் அல்ல. இரண்டாவது வகை, பிறருக்காக அல்லாஹ் அல்லாத பிறருக்காக செய்யப்படக்கூடிய அமல்களும் ரெண்டு வகை. இன்னும் ஒரு கூறு, முதலாவது வகை அமலின் ஆரம்பம் முதலே ரியா தொடர்ந்திருக்கும். அமலின் ஆரம்பம் முதலே ரியா காட்டுதல், அடுத்தவருக்கு காட்டுதல் தொடர்ந்திருக்கும். இரண்டாவது வகை, ஆரம்பத்தில் அமலை ஆரம்பிக்கும் போது இஹ்லாஸ் இருந்தது, இடையில் ரியா சேர்ந்து கொண்டது. அப்படியும் இருக்குது தானே, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன தொடர்ந்து ஆரம்பிச்சது, போக போக பார்த்தா என்ன வேற வேற மாதிரி சேர்த்தான், இது எங்களுக்குள்ள புகுந்து என்ன செய்யறான், விளையாடி விட்டுருவான், எண்ணங்களோட விளையாடிடலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்தோடு ஆரம்பித்து யார் யாருக்காகவோ என்ற மாதிரி இடையில வந்துடும். எனவே அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படக்கூடிய அமலும் ரெண்டு வகை. ஒன்று, ஆரம்பம் முதலே அல்லாஹ்வுடைய எண்ணம் கிடையாது, வேறு யார் யாருக்கோ காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆரம்பித்தே செய்யறாங்க. இன்னும் ஒன்று, ஆரம்பத்தில் நல்ல எண்ணம் இஹ்லாஸ் இருந்துச்சு, இடையில அதனுடைய எதிர்மறை வந்து உட்கார்ந்து கொண்டுச்சு, இப்ப இஹ்லாஸ் போயிட்டு இஹ்லாஸ் இருக்காது. ஏனென்றால் இஹ்லாஸும் ரியாவும் ரெண்டும் ஒன்றுக்கொண்டு முரணானவை, எதிர்மறையானவை. ஒன்றுக்கொண்டு முரணான இரண்டு ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருக்க மாட்டாது. இருள் இருந்தால் ஒளி இருக்காது, ஒளி இருந்தால் இருள் இருக்காது, சரிதானே? இஹ்லாஸ் இருந்தால் ரியா இருக்காது, ரியா இருந்தால் இஹ்லாஸ் இருக்காது. இப்ப இருந்தது இஹ்லாஸ், ரியா வந்துச்சு, இஹ்லாஸ் போயிருந்துச்சு. இதுல முதல் வகை இருக்குது, அல்லாஹ் தஆலா அறவே அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் சொல்றது மிச்சம் நுணுக்கமான விஷயம், நீங்க ரியா ரியாந்தா படிச்சிருப்பீங்க, முகஸ்துதி முகஸ்துதி மகஸ்துதி அர்த்தம் அல்ல, இஹ்லாஸுக்கு மாத்திரம் தான் படிச்சிருப்பீங்க, இதுல நிறைய விளக்கங்கள் இருக்குது. அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படக்கூடிய அமலில் முதலாவது வகை, அது முழுமையாக அடிபட்டு போகக்கூடியது, அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை, கூலி தர போவதும் இல்லை. முதல் வகை தான் எந்த வகை, ஆரம்பம் முதலே அங்கு இஹ்லாஸ் இல்லை, ரியா தான் இருக்குது. இரண்டாவது வகை, இஹ்லாசுடன் ஆரம்பமானது, இடையில் ரியா சேர்ந்து கொண்டது, இஹ்லாஸ் போய்விட்டது. இரண்டாவது வகை அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்பதில் இமாம்களிடையே கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம்களிடையே கருத்து வேறுபாடு, சில இமாம்களின் கருத்துப்படி முதல் வகையை போலவே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் சில இமாம்களுடைய கருத்துப்படி அல்லாஹ் இரண்டாவது வகையை ஏற்றுக்கொள்வான், அதுக்கு கூலியும் கொடுப்பான். ஏனென்றால் ஆரம்ப நியத்து எப்படி இருந்தது, நல்லதாக இருந்தது. இந்த ஒரு அமலின் ஆரம்ப பகுதியும் முக்கியம் தானே. எனவே ஒரு இஹ்லாஸோட எப்படியோ ஆரம்பித்திருக்கிறான், அதற்காக வேண்டி அல்லாஹ் கூலிய கொடுப்பான், அமலை வீணாக்க மாட்டான் என்பது இன்னும் சில இமாம்களுடைய கருத்து. புரிஞ்சேன், அது அமல்கள் ரெண்டு வகை, ஒன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளது, மற்றது அல்லாஹ் அல்லாதவருக்கு உள்ளது. அல்லாஹ் அல்லாதவருக்கு உள்ள அமல் ரெண்டு வகை, ஒன்று அதன் ஆரம்பம் முதலே இஹ்லாஸ் அறவே கிடையாது, ரியா ரியா ரியாவே தான். இரண்டாவது வகை, ஆரம்பத்தில் இஹ்லாஸோடு தான் இருந்தது, பின்னர் இடையில ரியா குறுக்கிட்டு வந்து சேர்ந்தது. ஆரம்பம் முதலே ரியாவுடன் ஆரம்பித்து தொடர்ந்து போய் முடிந்த அமல், அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை, அதுக்கு கூலி நற்கூலி தரப்போவதும் இல்லை. இரண்டாவது வகை, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்து இடையில் ஷைத்தான் எண்ணத்தில் புகுந்து விளையாடியதனால் ரியா குறுக்கிட்டது, இதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா கூலி கொடுப்பானா, இல்லை முன்னையது போன்றே அதனை அங்கீகரிக்காமல் முகத்தில் தள்ளிவிடுவானா என்ற விஷயத்தில் அறிஞர்களிடையே இரண்டு வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, முதல் வகையைப் போலவே அல்லாஹ் இதனையும் மறுத்திடுவான், காரணம் நடுவிலேயோ எப்படியோ அந்த அமல் பாலாகி போய்விட்டது, அசிரியா வந்துவிட்டது. இன்னும் ஒரு சாராரின் கருத்து, இல்லை, அல்லாஹ் இந்த அமலின் ஆரம்பத்தில் நீயத் நல்லதாக இருந்ததை, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தளப்பற்ற எண்ணத்தோடு இருந்ததை கவனித்து அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான், அசுக்கூலியை அதனுடைய அமல்தாரிக்கு கொடுப்பான் என்பது கருத்தான். ஆகவே இதுதான் சுருக்கம். எது எப்படி இருந்த போதிலும் ரியா ஒரு செயலின் ஆரம்பத்திலும் வரக்கூடாது, இறுதியிலும் வரக்கூடாது, நடுவிலும் வரக்கூடாது, செயலை செய்வதற்கு முன்னும் வந்திருக்கக்கூடாது, செய்த பின்னரும் வரவே கடைசி வரைக்கும் வரக்கூடாது. இதுல நாங்கள் ரொம்ப அவதானமா இருக்கணும். நிறைய எச்சரிக்கைகள் இதை பற்றி வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இதை எச்சரிக்கக்கூடியதாக வந்திருக்குது. அல்லாஹால சூரத்துல் பக்ரா 264வது ஆயத்தில், சூரத்துல் பக்ரா 264வது ஆயத்தில் சதகாக்களை பற்றி பேசியிருக்கிறான். யா ஐயுஹல் லதீன ஆமனு என்று ஆரம்பித்து லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவதை கொண்டும், கொடுத்ததை சொல்லி காட்டுவதை கொண்டும், நோவினை செய்வது கொண்டும் உங்கள் சதகாக்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். சொல்லி காட்டுதல் என்றால் தான் ஒரு தர்மத்தை கொடுத்து விட்டு, நான் உனக்கு அப்பா அப்படி தந்தனே, நான் அந்த ஆளுக்கு அது வாங்கி கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன், சொல்லி காட்டுதல். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொன்னான், சொல்லி காட்டுவதை கொண்டும் நோவினை செய்வதை கொண்டும். இப்படி சொல்லி காட்டும் போது அந்த உதவியை பெற்றவன் அவனை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்யும், ஒரு வேறாது மனம் வேதனை அடையும். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், கொடுத்த தர்மத்தை சொல்லுவதன் மூலமும் நோவினை செய்வதன் மூலமும் உங்கள் சதகாக்களை பாராட்டிக் கொள்ள வேண்டாம். இது என்ன அர்த்தம், இந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்தோடு கொடுத்து கொடுத்திருந்தால் அல்லது கொடுத்திருந்தால் ஒருபோதும் கொடுத்தவன் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான், சொல்லி காட்டவும் மாட்டான். அது பிரச்சனை என்ன மாதிரி வந்தாலும் கூட நல்லா ஐக்கிய காலத்தில் செஞ்சோம், பிரச்சனை வந்துட்டு செய்தது என்ன செய்யக்கூடாது, நாங்க சொல்லி காட்ட கூடாது. அல்லாஹால இதை சொல்லி போட்டு அதான் ஒரு உதாரணத்தை சொல்றான், ஒரு மனிதர் உதாரணமா சொல்றான், இப்படி நீங்க செய்வீங்க என்று சொன்னா யாரை போல தெரியுமா நீங்க இருக்கிறீங்க, மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தனது செல்வத்தை செலவு செய்கிறவனை போல. நீங்களும் இதை செஞ்சீங்க என்று சொன்னால் யாருக்கு ஒத்து போறீங்க, நீங்க அடுத்தவர் மனிதர்கள் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு காட்டுவதற்காக தன் செல்வத்தை செலவு செய்பவனை போல. அவன் இன்னும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறான். அந்த மனிதன் சொல்லி போட்டு அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உதாரணம் சொல்றான், இந்த மனிதனுக்கு அடுத்தவர்களுக்கு காட்டி செல்வத்தை செலவு செய்யற மனிதனுக்கு உதாரணம் சொல்றான். ரியா மூலம் நடக்கக்கூடிய பாதிப்பு அல்லாஹ் ஒரு உதாரணத்தின் மூலம் தெரியப்படுத்துறான். பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி தர்மம் செய்பவனின் உதாரணம் கமசலி சஃப்வானின், ஒரு வழுக்கையான கல்லை போல. வழுக்கையான கல் தான் என்ன, முழு முழுண்டு இருக்கும் கல், அழகி துரா அதுல மண் இருக்கு, ஒரு நல்ல கல்லு, அதுல முறுமுறு இல்லை, முழு முழுண்டு இருக்குது, வழுக்கு வழக்கிக் கொண்டிருக்கு கல், அதுல மண் இருக்குது, மழை ஒன்று பெய்தது, இருந்த மண் என்ன செஞ்சுட்டாரு, அதுதான் இந்த உதாரணத்தை சொல்றான். எதை போன்று கேட்டால் அமல் எதுவும் இல்லை, வெறும் கல்லுக்கு உதாரணம். அதுல இப்ப என்ன இருந்துச்சு, அமல்கள் கொஞ்சம் வந்துச்சு, மண் கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப மண் சேர்ந்திருந்தா அமல், இந்த அமல் பாதுகாக்கப்பட வேண்டும். மழை வந்து வந்துச்சு, ரியா வந்துச்சு, இருந்த மண் என்ன வாங்கிட்டு பேசுது, இப்ப பழையபடி கல் எப்படி இருக்குது, வெறும் கல்லா இருக்கு, அமல்கள் எதுவும் இல்லாமல் பழையபடியே இந்த மனிதன் செய்யறான் ஆகி போறான். எனவே அமல்கள் செய்தும் அமல்கள் தன்னுடைய கையில இல்லாத நிலைதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறான். லா யக்திரூன் அலா ஷைஇம் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்ததில் எதற்குமே அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். அவர்கள் செய்த எந்த ஒரு அமலையும் அவர்கள் தங்களிடத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹிடத்தில் கூறிய கேட்பதற்கு முடியாத நிலை. ஏனென்றால் செய்தவை யாவும் அல்லாஹுக்காக வேண்டி அல்ல, வேறியவருக்கோ செய்தது. அல்லாஹுத்தன் இந்த ஆயத்தில் உதாரணமாக சொல்லி வைத்தான், ரியாவின் மூலம் அமல்கள் அழிந்து போகின்றன. சூரத்துல் பக்ரா 264வது ஆயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், சொன்னார், ஒரு மனிதர் அர்ரஜுலு யுகாதிலு லில் மக்னம், கனிமத்துக்கு அகைத்தம் செய்கிறார், கிடைக்கும், ஆனால் நோக்கம் எதுவா இருக்கணும், எண்ணம் எதுவா இருக்கணும், அல்லாஹுவாக இருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்கிறார், கனிமத்துக்காக யுத்தம் செய்கிறார். ஒரு மனிதர் பிரஸ்தாபிக்கப்படுவதற்காக வேண்டி யுத்தம் செய்கிறார். இந்த ஆள் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார், இத்தனை பேரை வெற்றி வீழ்த்தினார், அவருடைய வீர தீர சாகசம் இப்படி இருந்துச்சு என்று பிரஸ்தாபிக்கப்படுவதற்காக யுத்தம் செய்கிறார். ஒரு மனிதர் அவரின் அந்தஸ்து காணப்படுவதற்காக யுத்தம் செய்கிறார். இது எவருமே மூன்று பேருமே சொல்லப்படக்கூடிய மூன்று பேருமே இஹ்லாஸோடு யுத்தம் செய்யல, அவரின் அந்தஸ்து காணப்படும். உலகத்தில் அவர் ஷஹீதாகி போனார், அவருடைய அந்தஸ்து தெரியுமா என்று மக்கள் பேசிக்கொள்ளும் அளவுக்கு அவர் என்ன, அவருடைய அந்தஸ்து காணப்படுவதற்காக. உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து தெரியும், அவர் யுத்தத்தில் மூத்தா போகணும், மக்கள் அவருடைய அந்தஸ்து விளங்கணும் என்பதற்காக அவருடைய யுத்தம் செய்கிறார். சமம் பி சபீல் இல்லா, இந்த மூன்று பேர்ல எவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் கேட்டார் ஒரு மனிதர். ரொம்ப ஆழமான கேள்வி, இதெல்லாம் ஜிஹாதோட சம்பந்தப்படுத்தப்பட்டது, ஆனால் எல்லா அமல்களுக்கும் உரித்தானதுதான். ஒரு மனிதர் தொழுகிறார், பேரும் புகழுக்குமாக தொழுகிறார், இல்லை நாங்க கேள்வி கேட்கிறோமே. இந்த மொழி மனிதர் தொழுகிறார், பள்ளியில் இந்த ரமபான்ல ஜகாத் கிடைக்கும் என்பதற்காக தொழுகிறார் இவர்களில் எவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் என்று ரசூ சல்லாஹு அலிஹசல் அந்த மனிதர் கேட்ட போது ரசூ சல்லாஹுக்கு சொன்னாங்க, அல்லாஹுடைய கலிமா உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவர் போராடினாரோ, அல்லாஹுடைய கலிமா உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவர் போராடினாரோ அவர் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கிறார் என்றாங்க. அல்லாஹுடைய கலிமா உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் போராடினாரோ அவர் அல்லாஹுவின் பாதையிலே இருக்கிறார் என்றாங்க. சஹீஹுல் புகாரி ஹஜ்ரத் அபு மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு. அப்ப இந்த இடத்துல இஹ்லாஸ் வலியுறுத்தப்படுகிறது. அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு புகாரி, ரியா தடை செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய கலிமா என்பது இந்த இடத்துல இஸ்லாத்துக்கான அல்லாஹுவின் அழைப்பை குறிக்கும். அல்லாஹுடைய கலிமா உயர வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இல்ல, இஸ்லாத்துக்கு அல்லாஹ் அழைக்கிறானே, இஸ்லாத்துக்கான அல்லாஹுவின் அழைப்பு என்பது இந்த இடத்துல விளக்கம் அளிக்கும். ஆக இந்த இடத்துல மனிதனுடைய ரியா, அவன் யுத்தத்தில் ஈடுபட்டு ஷஹீதானாலும் கூட அவனுக்கு அந்த ஷஹாதத்துக்குரிய பதவிகளையும் நன்மைகளையும் அடைந்து கொள்வதற்கு தடையாக இருக்கும் என்பது ரசூ சல்லாஹு அலஹி வசலம் அவங்க உணர்த்தும் வண்ணம் தான் சொன்னாங்க. அல்லாஹுடைய பாதையில் இருப்பவர் யார், அல்லாஹுடைய இஸ்லாத்துக்கான அழைப்பு உயர வேண்டும் என்ற அல்லாஹ் என்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும் போராடியவர் மட்டும்தான் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார். ஒரு பயங்கரமான ஹதீஸ் தான் ஹுரைரா அபு ஹுரைரா ரழியல்லாஹுடைய ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பதற்கு முன் ஹுரைரா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நான்கு தடவைகள் மயக்கமுட்டான். சுமார் 5374 ஹதீஸ்ல அறிவித்தவங்க தான் ஹுரைரா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. சுமார் 5374 ஆக கூடுதலாக ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அவர்கள் தான். நபி அவர்களோட உள்ளுக்கு இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூட 2210 ஹதீஸ் தான் சுமார் அறிவிச்சாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன் சுமார் 5374 ஹதீஸில் அறிவிச்சாங்க. 5373 ஹதீஸுகளை அறிவித்த அதே அந்த அபூ ஹுரைரா மயக்கம் பெற்றுவிட இல்லை. அதுல ஒரே ஒரு ஹதீஸுக்கு தான் அறிவிக்கும் போது 1, 2, 3 தடவைகள்ல 4 தடவைகள் மயக்கம் பெற்று மயக்கம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவருடைய உள்ளடக்கத்தின் பாரதூரம். அவங்களிடத்துல ஒரு மனிதர் கேட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நீங்க செவிமடுத்து அறிந்து புரிந்து விளங்கிக் கொண்ட ஒரு ஹதீஸை எனக்கு சொல்லுங்க. சும்மா செவிமடுத்தது மட்டும் இல்ல, அதை அறிந்து தெளிந்து புரிந்து கொண்ட ஒரு ஹதீஸ் எனக்கு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவித்து நான் தெளிந்து அறிந்து கொண்ட ஒரு ஹதீஸை உமக்கு நான் சொல்லுகிறேன் என்றாங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. சொல்லிட்டு அப்படி அவர்களுக்கு மயக்கம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தெளிவு. இப்ப சொன்னாங்க, அவங்க இருந்த அந்த இடத்தை காட்டி இந்த வீட்டில் வைத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு இந்த ஹதீஸ் சொன்னாங்கன்றாங்க. கேட்டதும் இந்த சம்பவம் நடக்கிறதும் நபி அவர்களிடத்துல இருந்து இந்த ஹதீச படித்த அதே இடத்துல தான் இந்த வீட்டில் வைத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து நான் கேட்டேன். எங்களுடன் என்னையும் அவர்களையும் தவிர வேற எவரும் கூட இருக்கவில்லை. அப்படியான ஒரு ஹதீஸை நான் உமக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். மீண்டும் மயக்கம் வந்தது. தெளிவு வந்துச்சு. மயக்கம் தெளிவு பெற்ற பிறகு தன் முகத்தை துடைத்துக் கொண்டு நானும் அவர்களும், அதாவது நபி அவர்களும் இந்த வீட்டில் இருக்கும் போது என்னையும் அவர்களையும் தவிர எம்முடன் வேறு எவரும் இல்லாத நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன ஹதீஸை நான் உமக்கு சொல்கிறேன் என்றார்கள். மீண்டும் மயக்கம். மயக்கம் தெளிவு பெற்று முகத்தை துடைத்துக் கொண்டாங்க. அதே மாதிரி திரும்பவும் சொன்னாங்க, இந்த வீட்டில் நானும் அவர்களும் தவிர வேறு எவரும் இல்லாத இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் என்றாங்க. மீண்டும் மயக்கம். நாலாவது தடவையும் மயக்கம். அறிவிப்பாளர் சொல்கிறார், அப்படியே மயக்கம் வந்தவங்க கீழே விட போனாங்க முகம் குப்புற. நான் அவங்கள பிடிச்சு கொண்டேன், பிடிச்சி என் மேல சாய்த்து கொண்டேன். அப்ப இது அமர்ந்த நிலையில நடந்திருக்கோம். மேலும் அப்படி இருந்தாப்பில என்ன செஞ்சிருக்கலாம், இருக்கலாம். அதாவது நின்ற நிலையில நடந்திருக்கோம், மேலும் பல மாதிரி இருக்கலாம். நீண்ட நேரம் நான் என் மீது சாய்த்து வைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு அவர்களுக்கு தெளிவு வந்தது. இப்ப சொன்னாங்க, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா மறுமை நாள் ஆகிவிட்டால் அடியார்களுக்கு இடையில் தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி இறங்கி வருவான். அல்லாஹ் எல்லாரையும் தீர்ப்புக்காக வேண்டி ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய நாளில் இறங்கி வருவான். ஒவ்வொரு சமூகத்தவரும் முழங்காலில் இருந்து கொண்டிருப்பார்கள். சூரத்துல் ஜாசியான்னு படிப்போமே, ஒத்தரா குல்ல உம்மத்தின் ஜாசியா, எல்லாரும் அமளி துமளி, கஷ்டம் தாங்க முடியாத நிலை, எல்லாரும் முழங்காலில் இருந்து கொண்டிருப்பாங்க, முழங்காலித்து இருப்பார்கள். ஆரம்பமாக அல்லாஹ் அழைப்பது குர்ஆனை ஒன்று சேர்த்திருந்த ஒரு நபர், அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்கின்ற ஒரு நபர், நிறைய செல்வம் உள்ள ஒரு நபர் என்றார்கள். அல்லாஹ் முதலாவது இந்த மூன்று பேரையும் கூப்பிடுவான். குர்ஆனை ஒன்று திரட்டியவர் சொன்னா குர்ஆனின் அறிவை திரப்பிக் கொண்டிருந்தவர், நிறைய குர்ஆன் ஞானத்தோடு உள்ளவர். இரண்டாம் அவர் தான் ஒரே நேரத்தில் தான் மூன்று பேரும் கூப்பிடப்படும், முஜாஹித். மூன்றாம் அவர் பெரும் செல்வந்தர். அவ்வா அந்த குர்ஆனிய ஞானம் பெற்றவரை பார்த்து கேட்பான், எனது ரசூல் மீது நான் இறக்கியதை உமக்கு நான் கற்றுத்தரவில்லையான்னு கேட்பான். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கியது குர்ஆனை நான் உமக்கு என்ன செஞ்சேன், அந்த அறிவை தந்தேன். ரப்பே ஆமாந்து சொல்வான் அந்த மனிதன். நீ படித்ததில் நீ என்ன செய்தா என்று அல்லாஹ் கேட்பான். இரவிலும் பகலிலும் நான் படித்ததை கொண்டு நிலை நின்றேன் என்பான். அதாவது இரவு பகலாக நான் குர்ஆனின் படி வாழ்ந்தேன் என்பான். அல்லாஹ் அவனுக்கு சொல்வான், கதர்த்த நீ பொய் சொன்னாய். மலக்குகளும் சொல்வார்கள், நீ பொய் சொன்னாய். அல்லாஹ் மட்டுமில்லை, அவனோடு சேர்ந்து யாரும் சொல்றது அந்த மனிதனை பார்த்து மலக்குகளும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், இன்ன ஆள் குர்ஆனிய அறிஞர் ஞானமுள்ளவர் என்று சொல்லப்படுவது வேண்டும் என்று நீ விரும்பினாய். நீ செய்தாய் உண்மை, ஆனால் செய்ததெல்லாம் இந்த இடத்துல எதிர்பார்த்ததுக்கு இல்லை. நீ செய்தும் செய்யாதவன் போலத்தான், காரணம் உடைய எண்ணம் பிழைத்திருக்குது. இன்ன ஆள் பெரிய அறிஞர் என்று சொல்லப்படுவதை நீ விரும்பினாய், அது சொல்லப்பட்டு விட்டது. உடைய எண்ணம் என்ன, சொல்லப்படணும் நீ ஒரு அறிஞர், அது உலகத்தில் என்ன செய்யப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னதாக போது செல்வந்தனை கொண்டு வரப்படும். எவரிடத்திலும் நீ தேவைப்படாத அளவுக்கு நான் உனக்கு தந்தேன். அதாவது யாரிடத்திலும் உன் தேவை நீ கேட்க தேவையில்லை, அந்த அளவு உனக்கு நான் தந்திருக்கவில்லையா என்று கேட்பான். ரப்பே ஆமாம் சொல்வான். நான் உனக்கு தந்ததை நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். இனபந்த சேர்ந்து நடந்தேன், அவங்களுக்கு சதக்கா கொடுத்தேன். என்னுடைய பந்தத்தில் உள்ளவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், என்னுடைய கையில் உள்ளதை கொண்டு சதக்கா கொடுத்தேன். அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொன்னாய். மலக்குகளும் சொல்வார்கள், நீ பொய் சொல்லிவிட்டாய். அல்லாஹ் சொல்வான், இன்னால் கொடை வல்லண்டு சொல்லப்பட வேண்டும் என்று நீ விரும்பினாய், அது சொல்லப்பட்டு விட்டது. அப்படித்தானே அந்த மனுஷன் எப்பவும் விரிஞ்ச கை அப்படி சொல்லிக் கொள்வாங்க. அவனோட நோக்கமும் அதுவாக இருந்துச்சு, அவனோட எண்ணமும் அதுவாக இருந்தது, நிறைவேறி போயிட்டு. பிறகு அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீதை கொண்டு வரப்படும். ஏன் நீ கொல்லப்பட்டாய், எதில் கொல்லப்பட்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்லுவான், நீ ஜிஹாத் செய்யும்படி சொன்னாய் அல்லவா உடைய பாதையில், அதற்கேற்ப நான் யுத்தத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டு விட்டேன். அல்லாஹ் சொல்வான், இப்படி சொன்னாய், அப்ப கொல்லப்பட்டது போய் இல்லை, உண்மைதானே. அப்படி அர்த்தம் என்னென்றால், நீ கொல்லப்பட்டது உண்மைதான், ஆனால் யாருக்காக கொல்லப்பட்டாய், அல்லாஹ்வுக்காக வேண்டிய அல்ல. எனவே நீ கொல்லப்பட்டது அது அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட செயலாக இல்லாததனால் அது செய்யப்படாதது போலதான், அந்த அமல் நடக்காது போலதான். மலக்குகளும் சொல்வார்கள், பொய் சொல்லிவிட்டாய். அல்லாஹ் சொல்வான், இன்ன ஆள் ரொம்ப துணிச்சல் உள்ளவர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினாய், ரொம்ப துணி உள்ளவர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினாய், அது சொல்லப்பட்டு முடிந்து விட்டது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இதை சொல்லி போட்டு இந்த முழங்கால அடிச்சாங்க. இப்படி முழங்கால அடித்தாங்க. சஹாபிகள் ஒரு பண்பு தான், ஏற்கனவே பல இடங்களை நாங்க சந்திப்போம். ஒன்றை சொல்லும் போது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நிலையில எப்படி செஞ்சாங்க என்ன எல்லாவற்றையும் அப்படியே செய்வாங்க சொல்லுவாங்க. அதான் உண்மையான அறிவிப்பு, கசடர சந்தேகத்துக்கிடம் இல்லாம சொல்லுவது. அடித்தாங்க, அடித்து சொன்னாங்க, அபூ ஹுரைராவே அந்த மூன்று பேரும் தான் மறுமையில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முதலாவதாக நரகத்து நரகம் மூட்டப்படுபவர்கள் அந்த மூவரை கொண்டுதான் சொன்னான். மறுமையில் அல்லாஹுடைய படைப்புகளில் முதலாவதாக நரகத்துக்கு நரகம் மூட்டப்படுவதை யாரை கொண்டுதான், இவர்களை கொண்டுதான் சொன்னான். நரகம் இருந்து கொண்டுதான் இருக்கு, எரிந்து கொண்டு அர்த்தம் வேண்டாம். முதலாவது நரகத்துக்கு போறவங்களை யார், பெரும் பெரும் அமல்கள் உள்ளவங்க, அல்லாஹால எல்லாரையும் பாதுகாப்பானாக. காரணம் என்ன, அவர்கள் செய்த அமல்கள் ரியா கலந்த அமல்கள், இஹ்லாஸை விட்டும் தூரமான அமல்கள், அல்லாஹால எல்லோரையும் பாதுகாப்பானாக. என்றால் இது ஹதீஸ்ல ரியா அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன ஷிர்க், பெரிய ஷிர்க்கு தான் அல்லாஹுவோடு வேறு ஒருவரை வைத்து வணங்கல். சின்ன ஷிர்க் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும் அமலில் அல்லாஹுவை விட்டுவிட்டு இன்னும் ஒருவரை எண்ணத்தில் கொண்டு வருதல். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அமல் ஒன்று வேறு யாருக்காக வேண்டி செய்யப்படும் போது அது ஒரு ஷிர்க்கு தானே கிட்டத்தட்ட, அல்லாஹுவோடு இன்னும் ஒருவரை கூட்டாக்கப்படுகிறது. எனவே தான் அஷ்ஷிர்குல் அஸ்கர் சிறிய ஷிர்க் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்ஷிர்குல் அஸ்கர் பெரிய ஷிர்க் அது, இது சின்ன ஷிர்க். அஷ்ஷிர்குல் அஸ்கர் சின்ன இணை. இன்னும் ஒரு பேர் வந்திருக்கிறது ஹதீஸ்ல, அஷ்ஷிர்குல் ஹஃபி மறைவான ஷிர்க் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவான ஷிர்க். இன்னும் ஒரு பேரும் வந்திருக்குது ஷிர்க் சராயிர். இந்த ரியாவுக்கு ஒன்று ரெண்டு பேர் இல்லை, ஷிர்க் சராயிர் அந்தரங்கங்களின் ஷிர்க் என்று சொல்லப்பட்டீங்க. ஏன்னா இது வெளிரங்கமா யாருக்கும் தெரியாது, விக்கிரகம் வச்சு வணங்குறது இல்லையே, இது அவனவனுக்கு தான் தெரியும் யாருக்காக அப்படி செய்தான் என்பது. அந்தரங்கத்துல நடக்குது ஷிர்குல் ஹஃபி மறைவான ஷிர்க், பகிரங்கமா யாருக்கும் தெரியாது, அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளத்தான் அது இருக்கு. எனவே தான் சின்ன ஷிர்க் அஷ்ஷிர்குல் ஹஃபி மறைவான ஷிர்க், ஷிர்கு ஸராயிர் அந்தரங்கங்களில் ஷிர்க் என்று சொல்லப்படுது. யௌமத்துபுல ஸராயிர் என்று சொல்லப்படுது போல அந்தரங்கமாக நடக்கக்கூடிய ஷிர்க். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பங்காளிகளில் கூட்டை விட்டும் நான் மிகவும் தேவையற்றவன். பங்காளிகளில் கூட்டை விட்டும் ஷிர்க்கை விட்டும் நான் மிகவும் நான் தேவையற்றவன். அதாவது ஒரு மனிதன் அமல் செய்யும் போது அல்லாஹ் அதோட பஸ் எப்படி ஒத்தொத்தர நாடும் போது அல்லாஹுவோடு பஸ்ஸும் பங்காளி அப்படித்தானே அமல்ல, அவனுடைய பார்வையில் அல்லாஹ் சொல்றான் உன்னுடைய அமல்ல பங்காளிகள் என்னோட யாரையும் வச்சிருந்தா அவர்களில் எல்லாம் அவங்களுக்கு தேவையா இருக்க நம்முடைய கூட்டு, ஆனா அதிலிருந்து நான் தேவையற்றவன். அதான் பங்காளிகளில் சிறுக்கை விட்டும் நான் தேவையற்றவன். எவர் பிறரை அந்த அமலில் ஒரு அமலில் கூட்டு சேர்த்து அமல் செய்தாரோ, எனக்கு உரிய ஒரு அமலை பிறரை அதில் கூட்டு சேர்த்து செய்தாரோ நான் அதிலிருந்து நீங்கிக் கொண்டவன். அதிலிருந்து தான் அவர் செய்த அந்த அமல் இருக்குது, அதிலிருந்து நீங்கிக் கொண்டவன் அல்லாஹ் சொல்கிறான். இது அது அவர் யாருக்காக செய்தாரோ அவருக்குரியதாகும், அவர் யாருக்கு அவர் யாரை கூட்டிணைத்துக் கொண்டாரோ அவருக்குரியதாகும், அவர் யாரை கூட்டிணைத்துக் கொண்டாரோ அவருக்குரியதாகும். அப்ப யாருக்காக வேண்டி சேர்த்து செய்தாரோ அந்த அமல அவருக்குரியது என்று அல்லாஹால சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு சுனன் இப்னு மாஜாஹில் இருக்கு. இன்னும் நிறைய இருக்குது, ஏன் இதை படிக்க வேண்டியதுன்னு சொன்னா இது ஒரு ஷிர்க் கொள்ளாது. இன்னும் ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சம்மா சம்மா அல்லாஹு பி, எவர் செவிமடுக்க செய்ய செய்தாரோ, எவர் செவிமடுக்க செய்தாரோ, கேட்க செய்தாரோ, அவ்வா அவரை கேட்க செய்வான். அப்படின்னு என்னென்றால், நான் ஒரு வேலையை செய்யறது, அடுத்தவர்களுக்கு இது கேள்விப்படணும் என்பதற்காக. எவர் செவிமடுக்க செய்தாரோ, எவர் கேள்விப்பட வேண்டும் என்று செய்தாரோ, அல்லாஹ் அவரை கேள்விப்பட செய்வான். அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செய்வான், இவருடைய அந்தரங்கத்தை, இவர் எனக்காக வேண்டி செய்ததல்ல, இவர் யாருக்காக வேண்டி செய்தது என்பது அல்லாஹத்தை என்ன செய்வான், மறுமையில் அல்லாஹ் காட்டுவான். எவர் காட்டினாரோ அல்லாஹ் அவரை காட்டுவான். பயங்கரமான ஹதீஸ் தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ரியா செய்தாரோ, இவர் காட்டினாரோ, அல்லாஹ் அவரை காட்டுவான். இது மறுமையில் அல்லாஹ் காட்டி கொடுப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய அறிவிப்பு. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயர்வு, உதவி, பூமியில் இடம் எடுத்து கொடுக்கப்படுதல், இடம் கொடுக்கப்படுதல் ஆகியவற்றை கொண்டு இந்த உம்மத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டுள்ளது. உயர்வு, உதவி, அதாவது இந்த உம்மத்துக்கு உயர்வு இருக்கிறது, அதான் குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கிறான் தானே. நீங்க உண்மையான மீன்களாக இருந்தால் இதெல்லாம் பல இடங்களில் வாக்களிச்சிருக்கிறான். உயர்வு, உதவி, அல்லாஹுடைய உதவி, பூமியில் இடம் எடுத்து கொடுக்கப்படுதல், அவர்களுக்கு தீன முழுமையாக அமல் நடத்துவதற்குரிய சந்தர்ப்பம், இது எல்லாவற்றை கொண்டும், இவற்றை கொண்டு இந்த உம்மத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்களில் எவர் மறுமையின் அமலை இம்மைக்கு செய்வாரோ, அதாவது செய்கின்ற அமலெல்லாம் எதுக்குரியது, மறுமைக்குரியது, அதை போய் இம்மைக்கு செய்வாரோ, அப்ப இஹ்லாஸ் இல்லை, மறுமையின் அமலை இம்மைக்கு செய்வாரோ, மறுமையில் அவருக்கு பங்கேதும் இருக்காது. மறுமையில் அவருக்கு பங்கேதும் இருக்காது. இது முஸ்தத்ரக்ல இருக்குது. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இன்னும் ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் மீது நான் பயப்படுவதில் மிகவும் பயங்கரமானது அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொன்னாங்க. உங்கள் மீது நான் பயப்படுவதில் மிகவும் பயங்கரமானது, நான் உங்களுக்கு நபி அவங்க செல்வத்தை பயந்தாங்கலாம் வருவது தானே, பலதை பயந்தாங்க, பெண்களை பயந்தாங்க, ஆண்களுக்கு பலதை பயந்தாங்க, துன்யாவை பயந்தாங்க. ஆனால் நான் உங்களுக்கு பலதை பயந்திருக்கலாம், அவற்றிலெல்லாம் மிகவும் மோசமாக நான் பயப்படுவது எது, அஷ்ஷிர்குல் அஸ்கர். இந்த ஹதீஸ் வந்திருக்குது என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, வமஷ்ஷிர்குல் அஸ்கர், அஷ்ஷிர்குல் அஸ்கர் எது என்று கேட்கப்பட்டுச்சு. சஹாபிகள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது எது, சின்ன ஷிர்க் எது என்று கேட்டாங்க. நீங்கள் யாருக்கு காட்டிக் கொண்டிருந்தீர்களோ அவர்களிடம் போய் அவர்களிடம் அதனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று, நீங்கள் யாருக்கு காட்டிக் கொண்டிருந்தீர்களோ அவர்களிடம் போய் அதனை தேடிக் கொள்ளுங்கள் என்று, மனிதர்கள் தமது அமல்களை கொண்டு வரும் போது இவ்வாறு செய்தவர்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் யாருக்கு காட்டிக் கொண்டிருந்தீர்களோ அவர்களிடம் போய் அதனை அவர்களிடம் தேடிக் கொள்ளுங்கள் என்று, மனிதர்கள் அமல்கள் தமது அமல்களை கொண்டு வரும் போது இப்படி செய்தவர்களுக்கு சொல்லப்படும். மனிதர்கள் தமது அமல்களை கொண்டு வரும் போதுதான் அது எது, மறுமை. அல்லாஹ் தஆலா அவருடைய மலக்குகளை கொண்டு சொல்ல வைப்பான், அல்லாஹ்வும் சொல்வான். ஏற்கனவே படித்த ஹதீஸின் படி, நீங்க யாருக்கு உலகத்தில் இந்த அமல்லாம் செஞ்சீங்களோ ரியாவை வைத்து அவர்களிடத்திலே போய், அதுதான் நியாயம், யாருக்கு செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்வுக்கு செஞ்சிருந்தா தான் அல்லாஹ்ட்ட வந்து கூலி கேட்கணும். இது தபராணி ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இந்த ஹதீஸ் ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இன்னும் இது தெளிவாக வருவது ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. தாரக்குத்னியில் இருக்குது, தாரக்குத்னியில் இருக்குது ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. ரியா ஒரு பொல்லாத நோய். நாளைக்கு விளக்கப்படுத்துறேன் ரியா என்றால் அமலினுடைய வகைகள் இதில் போய் நாங்கள் விளக்கப்படுத்தி வந்து ரியாவினுடைய இந்த ரியாவை பற்றி வந்துள்ள குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸுகளில் உள்ள எச்சரிக்கை வார வாரம் இன்ஷா அல்லாஹ் ரியாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன இருக்குது என்ன நான் விளக்கப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். ரியாவிலிருந்து ஒரு பொல்லாத நோய் எல்லாரையும் இதனால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிரிக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சமாவது மிச்சமில்லாவிட்டாலும் கொஞ்சமாவது என்ன செய்யும் இருக்கும். இதிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி? அதனால கொஞ்சம் நல்லாவே வளமை போல பொறுமையா இருந்து இதை படிங்க. ஏன் இவ்வளோ ஹதீஸ்லம் சார்ந்தா அவ்வளோ ஒரு ஒரு வறுமையில எங்களை இஹ்லாசினுடைய வறுமையில எங்களை கொண்டு போய் வைத்திருக்குது. ரியா இஹ்லாசு துரத்தி அடிச்சு வச்சிருக்குது. மறுமையில் சீல் வைக்கப்பட்ட முத்திரை வைக்கப்பட்ட ஏடுகள் கொண்டு வரப்படும். அதாவது ஒவ்வொரு மனிதனுடையும் அமலேடு இருக்குது இல்லையா, அதாவது முத்திரை வைக்கப்பட்டு எல்லாம் சீல் பண்ணப்பட்டிருக்கும், கொண்டு வந்து அல்லாஹ்வின் முன்னிலையில் வைக்கப்படும். அல்லாஹ் தன் மலக்குகளை பார்த்து சொல்வான், ஒவ்வொரு ஏடா பிரிக்கும் இந்த ஒவ்வொரு ஏடையும் பார்த்து சொல்வான், இதை அங்கிட்டு போடுங்க, இதை ஏற்றுக்கோங்க, இதை அங்கிட்டு போடுங்க, இதை ஏற்றுக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்வான். மலக்குகள் சொல்வார்கள், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹை பார்த்து சொல்வாங்க, அல்லாஹவே என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நல்லதைத்தானே நாம் கண்டோம் என்றான். அதாவது இந்த மலக்குகள் கொண்டு இருப்பாங்க நல்ல ஏதுன்னு நினைச்சு கொண்டு நல்லதுதான் நாங்கள். அல்லாஹ் தாலா சொல்லுவானாம், அது எனக்கல்ல, நான் போடும்படி சொன்னது இருக்கிறேன் இருக்குவான், அது எனக்குரியதாக இல்லை. இன்று நான் எனக்கு என்னுடைய முகம் நாடப்பட்டது அமலை மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். இன்றைய தினம் நான் ஏற்றுக்கொள்வது எல்லா அமலையும் அல்ல, உலகத்தில் செய்யப்பட்ட அமலில் என் முகம் நாடப்பட்டதை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று அமலில் என் முகம் நாடப்பட்டதை மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்தாலா சொல்வானான். இது தாரக்குத்னியில் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஆகவே உலகத்தினுடைய நோக்கத்தோடு எந்த அமலும் செய்யக்கூடாது. பிறருக்கு அல்லது தனக்கு எதுவும் என்று வரும்போது அல்லாஹ்தாலான இருக்க மாட்டான். துன்யாவுடைய நோக்கம் தான் அந்த இடத்துல இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹும கேட்டாங்களே, அல்லாஹுடைய தூதரே ஜிஹாத பத்தி எனக்கு சொல்லுங்கண்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹும கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதரே ஜிஹாத பத்தி எனக்கு சொல்லுங்க, யுத்தம் செய்வதை பத்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ரே என்று கூப்பிட்டாங்க. பொறுமையோடும் கூலியை வேண்டியும் நீர் யுத்தம் செய்தால் பொறுமையோடும், அதாவது யுத்தத்தினுடைய அமளித்துமளிகள்ல கஷ்டங்கள்ல நீர் பொறுமையோடும், யுத்தத்தில பங்கு கொண்டதற்காக வேண்டி கிடைக்கக்கூடிய அல்லாஹ் வாக்களித்துள்ள கூலிய வேண்டியும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் யுத்தம் செய்தால் அல்லாஹும்மை பொறுமையாளராகவும் கூலியை தேடியவராகவும் எழுப்புவான். மறுமையில் உண்மை எழுப்பும் போது அதான் எப்படி எழுப்புவான், எப்படி நீர் யுத்தத்தில் பங்கு கொண்டீரோ அதே மாதிரி எழுப்புவான். பொறுமையோடு பங்கு கொண்டீர், கூலியை வேண்டி பங்கு கொண்டீர், அவ்வாஹ் உண்மை பொறுமையாளராகவும் கூலியை வேண்டியவராகவும் எழுப்புவான். காட்டிக்கொள்பவராகவும் பெருமை அடிப்பவராகவும் நீர் யுத்தம் செய்தால் காட்டிக்கொள்பவராகவும், அதுதான் அந்த ரியா, அடுத்தவர்களுக்கு காட்டிக்கொண்டும் பெருமையோடும். நான் ஒரு அல்லாஹ் சொன்னாண்டு வருவதே சொல்லுவாண்டு, நீர் ஒரு வீர தீரன் என்று சொல்லப்படணும், திரு துணிச்சலுள்ளவன் என்று சொல்லப்படணும். அப்படி பெருமையோடு மித்தம் செய்தால் சாட்டுபவனாகவும் பெருமை அளிப்பவனாகவும் அல்லாஹ்வுமே இருப்பான். மனிதர்கள் உலகத்தில் என்ன நிலையில் மரணிக்கிறார்களோ அந்த நிலையில் தான் மறுமையில எழுப்பப்படுவார்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ரே, எந்த நிலையில் நீர் யுத்தம் செய்தீரோ அல்லது கொல்லப்பட்டீரோ, எந்த நிலையில் நீர் யுத்தம் செய்தீரோ அல்லது கொல்லப்பட்டீரோ, அதே நிலையில் நீ அல்லாஹ்வுமே எழுப்புவான். அதாவது எந்த எண்ணத்தோடு நீர் உலகத்திலிருந்து போனீரோ. இன்னொரு ஹதீஸ்ல வருவது, அவர்கள் தமது நியத்துகளின்படி எழுப்பப்படுவார்கள். கருத்து சொன்னாங்க, உண்மையாக அல்லாஹ்வுடத்தில் யார் ஷஹாதத்தை கேட்பாரோ அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுகளின் அந்தஸ்துகளை அடைய செய்வான். அவர் தமது படுக்கையில் மரணித்தாலும் சரி. ஒரு மனிதன் தனக்கு தான் ஷஹீதாக மரணிக்கணும் என்று துஆ செய்கிறான், அவன் அப்படி மரணிக்க கிடைக்கே இல்லை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பங்கு கொள்ளாத யுத்தமா சொன்னாங்களே, கேவலம் எப்படி மூத்தா போறேன், ஒரு ஒட்டகம் தன்னுடைய இடத்துல மூத்தா போற மாதிரி என்ன செய்யறேன் மூத்தா போறேன்னு சொன்னார். அதாவது ஒரு மனிதன் ஆவலோடு அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், உள்ளம் எப்படி இருக்குது, உண்மையான எண்ணம் அல்லாஹ்வுக்காக எண்ணத்தோட தான் இதை கேட்கிறான் என்றால், ஷஹீதுகளின் அந்தஸ்துகளை அல்லாஹ் அவனுக்கு அடைய செய்வான், அவன் தனது படுக்கையில் மரணித்தாலும் சரி. என்னதுக்குத்தான் கூலி? எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நிலையில் நீர் போராடினீரோ அல்லது கொல்லப்பட்டீரோ அந்த நிலையில் நீர் என்ன செய்வீர், எழுப்பப்படுவீர், அல்லாஹ்வுமே அந்த நிலையில் எழுப்புவான் என்று சொல்லி வைத்தாங்க. சுனன் அபி தாவூதில் இருக்குது. அறிவிப்பவர் அதே சஹாபி ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இறுதியாக இன்னொரு ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொள்றேன். ஒரு பயங்கரமான ஹதீஸ், எங்களுடைய நடப்புல எல்லாருக்கும் பொருத்தமான ஹதீஸ். நாங்க சர்வசாதாரணமா இப்படி பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு சுன்னத் திர்மிதியில பதிவாக இருக்குது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனை கொண்டு துன்யாவை தேடுபவர்கள் இறுதி காலத்தில் வெளிவருவர். தீனை கொண்டு துன்யாவை தேடுகின்ற மனிதர்கள் இறுதி காலத்தில் வெளிவருவர். தீனை கொண்டு துன்யாவை தேடுபவர்கள், மார்க்கத்தை கொண்டு உலகை தேடுபவர்கள், இறுதி தேடக்கூடிய மனிதர்கள் இறுதி காலத்தில் வெளிவருவர். அப்படின்னா என்ன விளக்கம்? அமல்களை கொண்டு எது சேர்த்தாங்க, உலகத்தை சேர்த்தாங்க. தீனை வைத்து துன்யாவை, அது பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், செல்வம், தீன் காரியம் ஒன்றை முன்வைத்து, தீன் சேவை ஒன்றை முன்வைத்து, தீனை பாதத்து ஒன்றை முன்வைத்து, தீன் பெயரை சொல்லி என்ன செய்வது, தொழுகை என்ற பேர்ல துன்யா, ஹஜ் என்ற பேர்ல நல்ல நோக்கத்தோட செய்யப்படணும், எந்த அமலும் நல்ல நோக்கத்தோட செய்யப்படணும். ஆனால் எந்த நோக்கமும் அவருடைய இதயத்துக்குள்ள உள்ளது. இதை செய்கிறவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை போய் மாற்றிக் கொள்வாங்க. விலங்குகள் சொல்றது தர்மம் என்ற பேர்ல துன்யா, குத்துபா என்ற பேர்ல துன்யா, எழுத்து என்ற பேர்ல துன்யா, சமூக சேவை என்ற பேர்ல துன்யா, இதெல்லாம் இது அடங்கும். அதான் தீனை வைத்து துன்யாவை தேடுகின்ற மனிதர்கள் இறுதி காலத்தில் படி வருவார்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். அமல்கள் சில நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்து ரியா இருக்கும், சில நேரத்தில் இடையில என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கும். மனிதர்களுக்காக செம்மறி ஆற்றின் தோள்களை அணிந்து கொள்வார்கள். மனிதர்களுக்காக செம்மறி ஆற்று தோள்களை அறிந்து கொள்வார்கள். அது மென்மையாக இருக்கும், மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செம்மறி ஆற்று தோள்களை அறிந்து கொள்வார்கள். அதாவது அவர்கள் அணிகின்ற ஆடை எதனால் இருக்கும்? அதனால அந்த அவ்வளவு இந்த மெல்லியா அவர் நல்ல ஆடை என்ன செய்வாங்க, பார்த்தால் எப்படி இருப்பாங்க, நல்ல மனிதர்கள் போல இருப்பாங்க. அவர்களின் நாவுகள் சீனியை விட இனிப்பானவை, அவர்களின் நாவுகள் சீனியை விட இனிப்பானவை. அதான் நான் சொன்னேன், சிரிக்காம எழுதுங்க தான் நான் சொன்னேன். எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நாங்க பேசுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லி கொடுத்தான் சொன்னேன். பசுத்தோல் போத்திய புளிண்டுவோம், பேசினா புள்ள போத்து சாரியும் புள்ள பெற்றுடுவான்டுவோம், அவ்வளவு இனிக்க பேசுவாருன்றோம். ரசூல் சொல்லுவாங்க எப்படி சொன்னா, அவர்களின் நாவுகள் சீனியை விட இனிப்பானது இனிப்பானவை, அவர்களின் இதயங்கள் ஓநாய்களின் இதயங்கள். விளங்குதா? பசுத்தோல் போத்திய புளிண்டுவோம், அதுதான் அவர்களின் இதயங்கள் ஓநாய்களின் இதயங்கள். அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ் கிடையாது. வெளிரங்கத்துல மார்க்கதாரிகள் போல என்ன செய்வாங்க இருப்பாங்க, மென்மையான ஆடைகளை உடுத்து அந்த ஆடம்பரமான முறையில உடுத்திருக்க மாட்டாங்க, சாதாரணமா எளிய ஆடைகளோட என்ன செய்வாங்க இருப்பாங்க, பார்த்தா பெரிய மார்க்கதாரிகளை போல இருப்பாங்க, பேசினா அந்த மாதிரி பேசுவாங்க வாணி வடியும் கேட்கிறவருக்கு. அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், என்னை கொண்டா அவர்கள் ஏமாறுகிறார்கள், அவர்கள் என்னை கொண்டா ஏமாறுகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படியான வேலை செய்பவர்கள் என்னை கொண்டா அவர்கள் ஏமாறுகிறார்கள். அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க அல்லாஹுவை வைத்து நாங்க அப்படி இப்படி செய்யறதுனால, அல்லாஹுவை மறந்து நாங்க இப்படி இப்படி செய்யறதுனால அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். அவங்களோட ஒரு வகையான அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய மஹ்ஃபிரத், அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பு அருள் அவங்களுக்கு என்ன இருக்குது நம்பிக்கை. அல்லாஹ் கேட்கிறான், மக்களுக்கு இவ்வளவும் செய்வீங்க, உங்களுக்கெல்லாம் என்னவா இருக்குது, எந்த தப்பலாம் என்று என்னை கொண்டா ஏமாறுகிறார்கள் அல்லது என் மீதா துணிவு கொள்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் என்னை கொண்டா ஏமாறுகிறார்கள் அல்லது என் மீது அவர்களுக்கு துணிவா. அவர்களில் விவேகியை, அவர்களில் விவேகியை, அவர்களில் விவேகியை தடுமாறுபவனாக விட்டுவிடக்கூடிய, அவர்களில் விவேகியை தடுமாறுபவனாக விட்டுவிடக்கூடிய ஒரு குழப்பத்தை, ஒரு குழப்பத்தை அவர்களிலிருந்து அவர்கள் மீது, அவர்களிலிருந்து அவர்கள் மீது, அவர்களில் அவர்களில் விவேகியை தடுமாறுபவனாக விட்டுவிடக்கூடிய ஒரு குழப்பத்தை அவர்களிலிருந்து அவர்கள் மீது நிச்சயமாக நான் அனுப்புவேன் என்று என்னை கொண்டு நான் சத்தியம் செய்தேன். அல்லாஹ் தன்னிரே சத்தியம் செய்து சொல்கிறான், அவர்களில் விவேகியை, அவர்களில் விவேகியை தடுமாறுபவனாக விட்டுவிடக்கூடிய ஒரு ஃபித்னாகவே, ஒரு குழப்பத்தை அவர்களிலிருந்தே அவர்கள் மீது நான் நிச்சயமாக அனுப்புவேன் என என்னை கொண்டே நான் சத்தியம் செய்தேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று காட்டிக்கொண்டு தீனுடைய காரியங்களை முன்னெடுத்துக் கொண்டு போய், நோக்கம் துன்யாவாக இருந்து செயல்படக்கூடிய மனிதர்களுடைய வர்ணனையை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை பத்தி என்ன சொல்கிறான் என்பதையும் சொல்றான். அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில ஒரு குழப்பத்தை விடுவான். விளங்கல்ல, இதுவரைக்கும் படித்ததில் எத்தனை ஹதீஸ் கேட்டிருப்பீங்க, இதை போல பல ஹதீஸ்கள் நீங்க கேட்டது இல்லை, அதுல இதுவும் உண்டு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 நெருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஹதீஸ்கள் படிச்சுட்டோம். எனக்கே தெரியும், நானே புதிய ஹதீஸ் படிக்கிறேன், எத்தனையோ 30 நானே உருண்டு பிறந்து ஹதீஸுக்களையே நானே புதுசு புதுசா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்கெங்க எல்லாம் நான் தீன் விளக்கத்துக்கு போறேனோ அல்லது எனக்கு நான் வாசிக்கிறேனோ, நானே புதுசு புதுசா எனக்கு கொண்டிருக்கிறேன், ஹதீஸ் படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். குர்ஆன் மாதிரி இல்ல ஹதீஸ், ஏண்டா குர்ஆன் ஒரு நூல் தான், ஹதீஸ் வந்து பல நூல்கள். சேரி எடுக்கும் போது ஒன்று திரட்டும் போது, ஆகவே எனக்கு தெரியும் நீங்கள படிக்கிறதுல நிறைய ஹதீஸ்கள் படிச்சுக்கிறதுல புதுசு தான். இது இன்றைக்கு மட்டுமில்லை, நிறைய வந்திருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், இப்படியான இஹ்லாஸ் இல்லாத கூட்டத்திற்கு மத்தியில குழப்பம் ஒன்றை விடுவான். அந்த குழப்பத்தின் நிலை அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? விவேகியும் கூட, விவேகி என்றால் யார், ஒரு குழப்பத்தின் போது அந்த குழப்பம் எங்கிருந்து வந்தது, எதனால வந்தது, யார் அதற்கு காரணகர்த்தா, அந்த குழப்பம் ஏற்படுத்திய பாதிப்புகள் என்ன, அந்த குழப்பத்துக்கு என்ன தீர்வுகள் என்று குழப்பத்தை பகுப்பாய்வு செய்து அதற்கு தீர்வு முன் வைப்பவன் தான் விவேகி. அவனே எப்படி போவான் அந்த குழப்பத்தில், தடுமாறி போவான், குழம்பி போவான், அவனை கன்ஃபியூஸ் ஆகிடுவான். விவேகியையும் அவர்களின் விவேகியையும் தடுமாறுபவனாக விட்டுவிடக்கூடிய ஒரு குழப்பத்தை நான் அனுப்புவேன். வெளியிலேந்து அல்ல, அந்த இஹ்லாஸ் இல்லாத அவங்களுக்கிடையே தான் கொண்டு வருவேன், அவங்களுக்கிடையே தான் வெட்டு குத்து வரும். அவங்கள இருந்து தான் ஒரு மற்றவனுக்கு செய்வான் ஒரு பிரச்சனைய சொல்லுவான். அந்த இஹ்லாஸ் இல்லாத ஆட்களுக்கு மத்தியில் இருந்துதான் நான் என்ன செய்வேன், பிரச்சனையை கொண்டு வருவேன். இது என்னின் மீது சத்தியம் என்று அல்லாஹால சொல்லி வைத்தான். இது பயங்கரமானது. சுனல் திரும்பியில் இருக்கு. எதனால நடக்கிறது என்றால், இஹ்லாஸ் எங்க இல்லையோ, அல்லாஹ் இருக்க வேண்டிய இதயங்கள்ல துன்யா எப்ப வந்து இருக்குமோ, அல்லாஹ் நாடப்பட வேண்டிய செயல்கள்ல அல்லாஹ் அல்லாதவன் எப்ப நாடப்படுவானோ, அல்லாஹ் அல்லாதது எப்போ நாடப்படுமோ அப்ப இதுதான் வரும். இன்னைக்கு நடக்கிறது தான் அதுதான். பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு காண போனா அதுல இருந்து என்ன செய்யணும், பல பிரச்சனை வரும். இதான் நடக்கிறது. என்றால் எவரிடத்திலும் அல்லாஹ் இல்லை இதயங்கள்ல. இது பேசுறவங்கள்ட்ட யாரு கிடையாது இதயங்கள்ல, அல்லாஹ் கிடையாது. அல்லாஹுக்காக வேண்டி உட்காருவோம், அல்லாஹுக்காக வேண்டி பேசுவோம், அல்லாஹுக்காக வேண்டி சிந்திப்போம், அல்லாஹுக்காக வேண்டி செயல்படுவோம் என்று இல்லாத மனிதர்களுக்கு மத்தியில அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான்? அவர்களுக்கு மத்தியிலேயே சிலரின் சிலரே என்ன செய்வான், பிரச்சனையை உண்டாக்கி நீங்களே என்ன செய்ய அதுக்கு பார்த்துக்கோங்க விடுவான். அவர்களுக்கு மத்தியில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றோம்னு சொல்லிக்கொள்வாங்க. நாங்கள்தான் தீர்வு சொல்பவர்கள், நாங்கள்தான் சமூகத்தின் உயர்ந்த மட்டத்தில் இருப்பவர்கள், நாங்கள்தான் அரசியல் பகுப்பாய்வாளர்கள், நாங்கள்தான் கல்வி இயலாளர்கள், நாங்கள்தான் அந்த ஆளர்கள் இந்த ஆளுகள் தான் சொல்றாங்க இல்லையா, பொருளியலாளர்கள், புதியியலாளர்கள், கணக்காய்வாளர்கள் தான் சொல்றாங்க இல்லையா, அந்த விவேகங்களை தான் அதான் சொல்றாங்க. அவங்களே விவஸ்தை கேட்டு பேசுவாங்க, விவஸ்தையோடு தான் பேசுவோம் சொல்ற தலைவர்களும் என்ன செஞ்சிருவாங்க, விவஸ்தை கேட்டு பேசிடுவாங்க. அதான் விவேகியும் குழம்பி பேசிடுவான். என்ன செய்யறது தெரியாம இருக்கும், ஒன்று இருக்க ஒன்று விட வருவான். அதான் அன்றைக்கு அச்சொட்டா என்ன செய்து நடந்து கொண்டிருக்குது. இது சொன்ன திருமீதியில் இருக்குது, ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவு. இன்னும் நிறைய ஹதீஸில் இருக்குது. இன்றைக்கு நாங்க படிச்சதுடைய சுருக்கம் இதுதான். சூரத்துல் மாஊனுடைய ஆறாவது ஆயத் அல்லதீனஹும் யுராஊன். அதுக்கு முன்னுக்கு ஐந்தாவது ஆயத்துல அன்சலாத்திஹிம் சாஹூன்ல ஐந்து விளக்கங்கள்ல பிந்திய மூன்று விளக்கங்களையும் எடுத்தோம். ஆறாவது ஆயத் அவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் அர்த்தத்தின் கீழே ரியா என்றால் என்ன என்பது, ரியாவின் அமல்ல ரியா ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, அதாவது அமல் துப்புரவாக அடிபட்டு போகும், அல்லாஹால அவருக்கு கூலி கிடைக்காது. ரியாவுக்கான மறுபெயர்கள் அஷ்ஷிர்குல் அஸ்கர், அஷ்ஷிர்குல் ஹஃபி, ஷிர்குல் சராயிர் என்ற மறுபெயர்கள். ரியா அல்லாஹாலாவுடைய குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் எப்படி தடை செய்யப்பட்ட வகையில் சொல்லப்பட்டிருக்குது என்பது நாங்கள் இப்படி படித்தோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வார வாரம் இன்னும் சில இதோட பாரதூரமானதெல்லாம் இருக்கு, ரியாவுடைய பாரதூரம் பற்றி. அதனோட ரியா எதனால் ஏற்படுகிறது, ரியாவிலிருந்து தவிந்து கொள்வதற்கான நாங்கள் அப்படி தீமைகளை பற்றி படிக்கும்போது அப்படித்தான் நாங்கள் படிக்கிறது, வெறும் தீமைகளை மட்டும் படித்து முடிக்கிறது எச்சரிக்கைகளை சொல்லி. அது ஏன் நாங்கள் அதில் போய் விழுகிறோம், அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கேதும் வழிகள் இருக்குதா என்பதையும் யோசிப்பு மிஷா அப்பா வார வாரம் என்ன கேட்டுக்கொள்ள வேணும் அதை கேட்டுக்கோங்க. இதெல்லாம் வார வாரம் தான் இருக்குது, இன்னைக்கு நேரம் இல்லை. இது சம்பந்தமான ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க கேட்கப்படுச்சு, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காகவே செய்கிறார், இஹ்லாஸோட செய்கிறார், மனிதர்கள் அவரை போட்டு புகழ்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்றால், அவருக்கு ரெண்டு கூலி இருக்குன்றாங்க. இதெல்லாம் வார வாரம் விளக்கப்படுத்துறேன், இந்த நேரம் இடம் கொடுக்காது. அவருக்கு ரெண்டு கூலி இருக்குன்றாங்க, ஒன்று இரகசியத்துக்கான கூலி, மற்றது பகிரங்கத்துக்கான கூலிதான். ஏனென்றால் அவர் செய்தது யாருக்காக, மனிதர்கள் அதை சொல்லும் போது அவருடைய செயலை கண்டு இன்னும் பல பேர் தூண்டப்படுவாங்க. இந்த வகையில் அவருக்கு ரெண்டு கூலி உள்ளதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு எது வந்துடக்கூடாது, இஹ்லாஸ் போயிடக்கூடாது, ரியா வந்துடக்கூடாது. வார வாரம் அவருடைய விளக்கம் இருக்கு, நிறைய இது இருக்குது. இது தவிர இன்னும் ரியாவோட சம்பந்தப்பட்ட வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது, வேறு சில பிரச்சனை. ரியாவை பயந்தவர் ஒதுங்கி இருக்கலாமா, ரியாவை பயந்தவர் மனிதர்களை விட்டு ஒதுங்கி இருக்கலாமா, ஒதுங்கி இருக்கிறதா இதை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் இருக்குது. வார நிறைய விஷயம் இருக்கு ரியாவில், நாளாந்த வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் இது. வார வாரம் தொடர்ந்து இன்ஷால்லாஹ் படிப்போம். நீங்க கேட்டதுக்கு விளக்கமா, சதக்காவா ஜகாத்தா இருந்தால் திருப்பி இருக்க இயலாது. சதக்காவா இருந்தாலும் தரும் போது நாங்கள் எடுக்காமல் அதை நீங்க யாருக்காவது பார்த்து கொடுங்க. ஏனென்றால் சதக்காவோ ஜகாத்தோ, ஜகாத் அறவை நினைச்சு பார்க்கவும் இயலாது. சதக்காவை பொறுத்த மட்டும் அதுவும் அப்படித்தான், கிட்டத்தட்ட அது அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு உரிமை அவருக்கு. நாங்கள் திருப்பி கேட்கவும் மேலாது, கேட்டா வந்திருக்குது நாய் சக்தி எடுத்து போட்டு அதையே சாப்பிடுவது போன்றது சொல்றேன். நாங்கள் திருப்பி கேட்கவும் முடியாது. அவர்கள் தந்தால் இரண்டாவது ஒன்றாகத்தான் நாங்கள் இருப்போம். அவருக்கு கொடுத்தோம், உரிமை அவருக்கு. அவர் அதை எங்களுக்கு தருகிறார் என்றால் அவர் எங்களுக்கு சதக்காவாகவோ ஹதியாவாகவோ திரும்பி என்ன செய்யலாம், தரலாம். நாங்கள் கொடுத்த பொருள் தான் திரும்பி வருகிறது. ஆனால் எதை போன்று கேட்டால், நான் இதை ஒருத்தருக்கு விற்றேன், அதை யார் ஒரு மாசத்துக்கு பிறகு எனக்கு திருப்பி விற்கிறார், ரெண்டு கொடுக்கல் வாங்கல். அது போல ரெண்டு சதக்காக்கள், நான் ஒருவருக்கு இதை சதக்கா கொடுத்தேன், அவரு பத்து மாசத்துக்கு பிறகு திருப்பி அதே பொருள் எனக்கு உதாரணத்துக்கு தாரார், நான் சதக்காவாகவும் அன்பளிப்பாக என்ன செய்யலாம். நான் கொடுத்தது அவருக்கு எடுத்து அவர் உரிமை மாற்றப்பட்டு இருக்குது, அவர் என்ன திருப்பி தரலாம். இல்ல எனக்கு தேவை, நீங்க யாருக்காவது பார்த்து கொடுங்கன்னு சொன்னா, ஆனால் அது உரிமையோட நாங்க கேட்கவோ அல்லது அவர் தரும் போது ஏதோ ஒரு உரிமை கொண்டாடிய நிலையில இருக்கிறதோ கூடாது. ஆலோசனை தந்தால் கொடுத்த சதக்காவும் மீள பெறுவது என்று அல்லது ஹதியா அப்படித்தான் வரும். அதைத்தான் நான் அதிலிருந்து தவிர்வதற்கான மறுவழி சொல்றேன். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் யாருக்காவது எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு கொடுங்கன்றது. சதக்காவே சக்காத்தி திருப்பி இருக்கிறது ஒன்று இல்லை. அப்படி எடுத்தால் ஹதீஸ்ல வந்திருக்கிறது போல நாய் தான் எடுத்த சக்தியை திருப்பி நாய் எப்படி தானே செய்யும், தான் வாழ்ந்திருக்கிறது அது போல. அதான் இல்லையா, வேற ஏதாவது இருக்குதா, முடிச்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வஅதூபு இலைக்.